देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाटयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां भुजयुग्म रुग्म व्यामोहदस्तधितराणि ऋणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगी वाहान् भक्तान् हिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மறிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தான் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழகுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகு முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகு முன்னவர் தந்திடு மொழிகள் இணைந்திடு முருகன் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதங்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராகும் வடிவழகு என் இதயத்துலகா இல்லை எனக்கெது இல்லை எனக்கெது இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி எத்துத்திகி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுஞ்சவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்த சரணாகத சார்த்தவாஹ மீடே சிகையா சேகரிணம் பதிம் யசீனா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா குண்டலீக சாரீகா பக்த நாகி பண்டரீ சாரீகா க்ஷேத்ரநாகி விடோபா சாரீகா தெய்வநாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி புண்டலீகவரதாரிதலா அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாரி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலால் கூறி அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் பச்சைமா மலைபோல் மேலி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரழில் சீர்மல்கும் ஆய்பாரி செல்வர் சிறுமீர்கார் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணீ யசோதை இளஞ்சிங்கம் கார்மேலி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோ துகழ படிந்தேரோ என்பாவார் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடல் பைய துயின்ற பரமநடிப்பாடி மெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேரோ எம்பாவார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாக்கி நீர் ஆடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயல்கள தூங்குவளை தோதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே துக்கிருந்து தீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ எம்பாவும் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்ச்சேரி ஊழி முதல்வன் உருவம் போல் நெய் கருத்து பாழியம் தோளுடை பற்பநாதன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடம் மகிழ்ந்தேரோர் எம்பாவார் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோர் என்பாவாள் முதல் அஞ்சு பாசுரத்துல ஆண்டாள் பரதத்துவம் ஆச்சரியமான திருப்பாற்றல் விஷயம் பகவானுடைய அவதார விஷயம் அந்தரியாமி விஷயம் எல்லாத்தையும் சொல்லலாம் ஆறாவது பாசுரத்திலிருந்து ஒரு பத்து பாசுரங்களுக்கு தன்னுடைய தோழிகளை இருக்கலாம் புல்லும் கிளம்பினகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழுசங்கின் பேரளவம் கேட்கிலையோ பிள்ளாய் எழுந்திராய் தேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் சீலமர்ந்த விற்கினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரளவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோ ரங்காவார் கீற்று கீச்சென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கெட்டிலையோ பேச்சின்றே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நெருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த சைரவம் கேட்கிறையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயண் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேதே கிடத்தியோ தேசமுடையாய் கிடவேரோ ரெம்பாவாள் கீழ்வானம் வெள்ளன்று எருமை திருவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தான் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேரோ எம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ சீலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவார் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தனோ ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் வளவும் நவிஞ்சேரோ எம்பாவார் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசன் திறவாதார் நாற்ற துழாயுடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானும் ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேரோ எம்பாவார் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆண்டாள் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி எழுப்பார் அடுத்த பாசுரம் கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று செருச்செய்யும் குற்றமும் இல்லாத கோவலத்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் குணமையிலே போதரால் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாரே பேசாரே செல்வ பெண்டாட்டின் எற்றுக்கு உறங்கும் பொருளேரோ எம்பாவாள் கணக்கிளம் கற்றெருமை கன்று கிரங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காள் பனித்தலைவீழ நின் வாசற்கடை பற்றி கிணத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்தைக்கினியானை பாடவும் நீ வாய்கிறவார் இனித்தான் எழுந்திரார் நீதென்ன பேருளக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேரோ எம்பாவாள் ஆண்டாளுடைய திருப்பாவை ரொம்ப விசேஷம் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதூன் வம்பு அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கான் எனக்கு தெரிஞ்சு இங்கே உட்கார்ந்து இருக்கோம் அத்தனை பேருமே தமிழ்காராதான் தமிழ் தெரிஞ்சவாதான் எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். தெரிஞ்சுக்க வேண்டியது திருப்பாவை. இந்த மார்கழி முடியறதுக்குள்ள திருப்பாவை 30 மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க. திருப்பாவை 30 தெரிஞ்சா நீங்காத செல்வம் நிறைந்து கோதைத்தவள் 5 அறியாத மாநிலர்கள் ஏண்டானா வேத மனைத்திற்கும் வித்தா. வேத மனைத்திற்கும் எதிரா ஆள விஷயத்தினுடைய விதை எது அப்படின்னா ஆண்டாளுடைய திருப்பாவை. அவ்வளவு சுலபமான விஷயம். அதனால அதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னா நமக்கு நல்லது. அடுத்த பாசுரம் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் கிளம்பினகான் கோதரி கண்ணினாள் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளம் தவிர்ந்து கலந்தேரோ ரெம்பாவாள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் உம்பினதாம் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் தங்கிடுவான் போதந்தான் எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நன்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் கண்கொடு சக்கரம் என்றும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரம்பாவார் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ கில்லங்களையெண்ணில் நங்கை நீர்கால் போதறிகின்றேன் பல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிகும் பல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேரோர் என்பார். இந்த முதல் 5 பாசம் பரதத்துவம் திருப்பாட்டு ஒரு விஷயம் எல்லாம் சொன்னார். அடுத்த 10 பாசனங்கள்ல தோழிகள் எல்லாம் எழுப்புறா 11 ஆழ்வார்களையும் எழுப்பிடுறான் ஆண்டார். 16 பாசனத்துல அழகா நந்தகோபருடைய கோவில் வாசல் போய் அந்த கோவில்ல வேலை பண்றவாக்கிட்டே என்னை உள்ள விடுவோ நான் பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு செஞ்சான். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடிதோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் நேரோவுக்கு அரைவரை மாயன் மணிமன்னன் நென்னலே வாய் நேர்ந்தான் சூரியோமாய் வந்தோ தீரள பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேரோ ரம்பா. வாசல் இருக்கிறவன் கிட்ட அழகா உத்தரவு வாங்கிட்டு தன் எழுப்பின தோழிகள் எல்லாம் கூட்டு உள்ள ஓடுறான். போன உடனே கிருஷ்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடல கண்ணன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கானோ அவரை சொல்லி எழுப்பான். அடுத்த வாசகம் என்ன அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தினார் கொம்பனார் செல்லாம் கொழுந்தே குலவழக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுறார் அம்பரம் ஊழறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திரார் செம்பொரு கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவார். நந்தகோபர் யசோதையெல்லாம் எழுந்து வந்தாளாம் பலராமன் வந்துட்டாளாம் கண்ணன் வரலையாம். என்ன கண்ணன் நப்பின்னை பிராட்டியோட படுத்துட்டு இருக்கான். அதனால நப்பின்னை பிராட்டிக்கு அழகா ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடுறான். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வெளியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாள் கந்தம் கமழும் குழலி கடைதிறவாள் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் வீரார் மலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேரோர் என்பாவாள். 18 பாசுரம். ஏண்டா திருப்பாவை டெய்லி சொல்லணுமா? நாங்கள் வீட்டில் சொல்ல மாட்டோமா? இங்கே உட்கார்ந்து சந்துக்காராம் சரித்திரம் சொல்லலாமே அப்படின்னா ஆண்டாளுடைய திருப்பாவையே சுவாமி ராமானுஜர் தன் ஆயுஷுடைய கடைசி நாள் வரைக்கும் டெய்லி ஜெபிச்சுட்டு இருந்தார். 120 வயசு இருந்தார் சுவாமி ராமானுஜர். டெய்லியே சுவாமி ராமானுஜர் திருப்பாவை சொல்லிட்டு தான் எழுந்திருப்பார். திருப்பாவை சொல்லிட்டு தான் வீதியில் நடப்பார். அப்ப அந்த திருப்பாவை நம்ம ஜெபிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்யம் தெரியுமா? அதுவும் வைகுண்டபதி சன்னதியில இருந்து சொன்னோம்னா கோடி ஜென்மஸ்து கொடுக்கும். அதுவும் மார்கழி மாசம். அதுவும் இன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி தொண்டரடி புடியாழ்வார் பிறந்த நாள். இவ்வளவு விசேஷங்கள் மார்கழியே விசேஷம்தான். நாளைக்கு இன்னொரு விசேஷம், கூப்பிடுற தூரத்தில் நடக்கக்கூடிய விசேஷம், முடிஞ்சவா கட்டாயம் போகலாம், முடியணும். நாளைக்கு ஆண்டாள் தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வருவாள். ஆண்டாளும் ரங்கமன்னாரும் மார்கழி மாசத்துல அழகா வேதப்பிரான் பண்டர் பெரியாழ்வாருடைய திருமாளிகை இருக்கு இல்லையா, அவ வீட்டுக்கு நாளைக்கு வர ஆண்டாள், தன்னுடைய பிறந்தாத்துக்கு வர ஆண்டாள். அதுக்கு வாசல்ல அவ வீட்டு திண்ணையில நல்லா விளைஞ்ச காய்கறிகள்லாம் அப்படி பரத்தி வைப்பான். பச்சை காய்கறிகள்லாம் பச்சை பரப்புறதுன்னு பேரு. பக்கம் பக்கத்துல இருக்க கிராமத்துல இருக்க விவசாயிகள்லாம் விளைஞ்ச காய்கறிகள்லாம் கொண்டு வந்து ஆண்டாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவா. அத வீட்டுல அந்த திண்ணையில அப்படி பரத்தி வைப்பா. ஆண்டாள் விசேஷமா ஆத்துக்காரரோட மாப்பிள்ளையும் பொண்ணுமா அப்படி வருவா. அவளுக்கு அழகா மால மரியாதைலாம் பண்ணி மணி பருப்பு அப்படின்னு ஒரு பக்ஷணம், அது என்னன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோவில்பட்டி எங்கேயும் கிடைக்காது, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டும்தான் கிடைக்கும், நாளைக்கு மட்டும்தான் கிடைக்கும். வேணுமா? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டாளுக்கு கொடுக்கறது வேணும்னா காலங்காலத்துல இருந்து ஓடி போய் பார்த்துட்டு வந்துருங்க. லடி முடிஞ்சவனே ராத்திரி உபன்யாசம் முடிஞ்சவனும் பஸ்ஸை பிடிச்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிடுங்கோ. காலங்காலம் அப்படி மாரியம் மாசம் சுற்றி சுற்றுங்கோ. ஆச்சரியமா ஆண்டாள் வரத பாருங்கோ. மணிப்பருப்பை வாங்கிட்டு எனக்கும் கொண்டு வாங்க. அப்ப பெரிய பாக்கியம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கூப்பிடுற தூரத்துலதான் ஆண்டாள் இருக்கா. அப்ப நம்முடைய பாரத தேசத்திலே ஒவ்வொரு நாளுமே பகவத் சம்பந்தமான அனுபவங்கள் நமக்கு வாச்சுண்டே இருக்கு. அதுல நமக்கு சன் துக்காராமுடைய அனுபவமும் மார்கழியில எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கு. சன் துக்காராம் சதா சர்வதா பாண்டுரங்க தியானம் பண்ணிட்டு இருக்கா. உயர்ந்த நிலைமையில இருந்த பொழுதும் பாண்டுரங்க தியானம் பண்றா. பணம் இருக்கு, வாழ்க்கையில ஒரு குறை இல்லை, அப்பொழுதும் விக்கல் 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 ஜெபிச்சுட்டு இருந்தா. எல்லாத்தையும் இழந்துட்டும் வியாபாரத்தை நஷ்டமாயாச்சு. என்ன கஷ்டம் வந்தாலும் விஜல் நாமத்தை அவர் விடவே இல்லை. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படின்னு ஆண்டா சொன்னா போல விட்டல 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 மனுஷனுடைய பச்சாதாபம் எல்லாம் சும்மா வெளிவேஷம் தான். பகவானுடைய இரக்கம் தான் ரொம்ப வசதி. அழகா பகவன் நாமத்தை ஜபிக்கிறார். இவர் பண்ண ஜபத்தினாலே அவருடைய மனைவிக்கு பாண்டரங்கன் மேல பக்தி எல்லாம் கிடையாது. ஆனா பகவான் அவர் காலில் தச்ச முள்ளு வரைக்கும் எடுத்து வர்றார். அப்ப பகவான் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒத்தாசு பண்ணுவார். நல்லா ஞாபகம், இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த விஷயத்துக்கு நான் பக்தி பண்ணி பிரார்த்தனை பண்ணி நாம ஜபம் பண்ணி இதை நான் அடையணும் அப்படின்னு சில விஷயங்களை வச்சுருக்கோம். இப்போ வீட்டில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், இல்லை ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்லாட்டி ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இப்படி சில விஷயங்கள்லாம் நம்ம பெருசு அப்படின்னு உலகத்தை அபிமானிச்சு வச்சுருக்கோம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு பிரார்த்தனை பண்ணா போதும், நாம ஜபம் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அவசியம் இல்லை. எல்லா விஷயமுமே பகவானுடைய கிருபையினாலே தான் நடக்க. அந்த ஆவலி காலில் தச்ச முள்ள கூட பகவான் தானே எடுத்து வர. இன்னைக்கும் இந்த பண்டார் மலை பம்பானாத் பர்வதம்னு தேகுல இருக்கு. அங்கே போனால் அழகா பாண்டரனுடைய மூர்த்தி உண்டு. எல்லா இடங்கள்லையும் பாண்டன் இடுப்பில் கை வச்சுருப்பார் இல்லையா. அந்த இடத்துல பாண்டரங்கன் அழகா இந்த ஆவலியுடைய காலை தூக்கி தன் மடியில வச்சுட்டு அழகா ஜோர அந்த முள் எடுக்கிற மாதிரி ஒரு சிலாரூபம். அது இல்லாமல் சுக்காராம் எந்த இடத்துல தியானம் பண்ணாரோ அந்த இடத்துல இடுப்புல கையை வச்சுட்டு பாண்டங்கன் வந்து அழகான சுக்காராம் கையில தம்பூரா வச்சுருந்து இருக்கிற ஒரு மூர்த்தி உண்டு. அங்க போனாலே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்படியே அந்த தியானம் தானா சித்திச்சிடும். எப்படி ஸ்ரீபெரும்புதூர்லாம் போனா ராமானுஜர் சாண்டித்யத்தை உணர்றோம் இல்லையா? பாழ்வார்த்த நகரி போனோம்னா திருப்பிடி ஆழ்வார் கிட்ட போனாலே என்னமோ ஒரு சந்தோஷம், ஆ இந்த இடத்துல தானே நம்மாழ்வார் தபசு பண்ணா அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஸ்ரீவல்லிபுத்தூர் போயாச்சுன்னா ஓ இங்கதானே ஆண்டாள் பிறந்தாள் அப்படின்னு ஒரு குதூகலம். அந்த மாதிரி அந்த பண்டார் மலை போனோம் அப்படின்னாலே அங்க சன் துக்காராமுடைய சாநித்தியத்தை இன்னைக்கும் நன்னா உணர முடியும். சின்ன மலை தான் அது, ரொம்ப ஒரு பெரிய மலையெல்லாம் கிடையாது, ஒரு குட்டி மலை தான். நம்ம வல்லநாட்டு மலையெல்லாம் இருக்கு பாருங்க, அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவு கூட நான் கூட அது கூட பெருசுதான், ரொம்ப சின்ன மலை. அந்த மலையில மேல வரைக்கும் வண்டி போகும், பெருசா ஏறி இறங்க வேண்டாம். நிறைய பேர் சும்மா ஏறி இறங்குவார்கள். அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மலையில. இன்னைக்கும் அங்க பகவத் சாந்தித்யம் உண்டு, இன்னைக்கும் நிறைய பேர் அங்க அபங்கம் எல்லாம் பாடிட்டு இருப்பான். அப்படி துக்காரம் பகவத் தியானம் பண்றார். பகவான் சொன்னார் இந்த ஆவணி டெய்லி 15 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இருக்கா, வேண்டவே வேண்டாம், இனிமேல் நீ வீட்டை இருந்துட்டு பக்தி பண்ணு, நீ எங்க இருக்கியோ அங்க நான் உன் கூட இருக்கேன். அதான வேணும், நம்ம எங்க இருந்தாலும் அங்க தெய்வம் சத்தியமா உண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பாட்டு உங்க வீட்டுல இருந்துட்டு உங்க கடமையை பண்ணா தானாகவே தெய்வம் உங்களை சேர்ந்து வரும். கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, ஜனக மகாராஜா தெய்வத்தை சேர்ந்து எங்கேயுமே போகல, தான் பாட்டுக்கு தன்னுடைய மிதிலா தேசத்துல இருந்துட்டு பக்தி பண்ணிட்டு இருந்தா. தானாகவே சீதா மாதா குழந்தையா கிடைச்சா, தானாகவே ராமச்சந்திர மூர்த்தி மிதிலா தேசத்துக்கு வந்து மாப்பிள்ளையான. அப்ப நாம பக்தி பண்ணிட்டு இருந்தா போதும், இருக்கும் இடத்துல இருந்துட்டு நன்னா பக்தி பண்ண பழகிட்டேன்னா தானாகவே எங்க போனாலும் பகவத் ஞானத்தை உணர முடியும். பத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்றார் சுவாமி நம்மாள். அந்த மாதிரி சன் துக்காராம் வீட்டுக்கு வந்துட்டும் பக்தி பண்ணிட்டு இருக்கா. ஆவலிக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல ஒரு பெருசா ஒரு வேலை வெட்டிக்கு போகலனாலும் பரவாயில்ல, ஏதோ வீட்டுல இருந்தாருன்னா ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு மனைவிக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் யாரு அப்படின்னா கணவன் தானே. கல்யாணம் ஆயாச்சு அப்படின்னா மாரல் சப்போர்ட் யாருன்னா கணவன் தான். அவன் தான் நம்பிக்கை தைரியம் பலம் எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். அந்த கணவன் சரியில்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சுகாரம் வீட்டில் இருந்தா அவருக்கு ஏதோ ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். அவர் பெருசா பொறுப்பா நடந்துக்கல, ஆனா அவர் பாட்டு இருக்கிறதுனால வீட்டில் ஒரு தெய்வீகம். அவளுக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா அவர் வீட்டுல இருந்தார்னா ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, இதெல்லாம் தானா வந்துடுறது. அதனால சரி பரவாயில்ல, எப்படியோ பூசி மொழிகி அவள் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கா. சுக்காராம் எப்பொழுதும் உட்கார்ந்து பகவத் தியானம், பாண்டுரங்க பஜனை. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. தீனதயாளா பாண்டுரங்கா, பக்தவத்சலா பண்டரிநாதா. தீனதயாளா பக்தவத்சலா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. ஆசிரிதநாதா பண்டரிநாதா. அநாதநாதா பாண்டுரங்கா, ஆசிரிதநாதா பண்டரிநாதா. சத்குருநாதா பாண்டுரங்கா, சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா. சத்குருநாதா பாண்டுரங்கா, சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா.
பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க 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 இது பஜனை பண்ணிட்டே இருக்கா. வீட்டை சும்மா இருக்கும் போதெல்லாம் பஜனை பண்ணணும், சுலபமா தானே இருக்கு. டெய்லி டெய்லி இதே பாடணுமா அப்படின்னா டெய்லி டெய்லி பாடினாதான் ஆயுஷ் முழுக்க வரும். ஆயுஷ் முழுக்க வந்தா தான் அந்திம காலத்துல பாண்டுரங்கா பண்டரிநாதான்னு வரும். அது வரத்துக்கு தான் இவ்வளவு பிரயத்தனம். அப்போதைக்கு இப்போதே பாடிவிட்டு நீங்களும் கூட பாடணும். அப்ப என்ன ஆகும்னா தானா வந்துடும். இந்த நாக்கு பழகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ன்றோம் இல்லையா, நாமஜபமும் நாப்பழக்கம் வந்துடுது அப்படின்னா தானா நாமஜபம் வந்துடும். அப்ப நம்ம மனசுடைய தேவையில்லாத சிந்தனைகள்லாம் தானா விடுபட்டு போகும். என்ன ஆகுதுன்னா நம்முடைய மனசு சிந்தனை பண்ணி தான் கவலைகளையும் கஷ்டங்களையும் அதிகப்படுத்திக்கிறது. நாமஜபம் பண்ணிட்டே வந்தா வச்சுக்கோங்களேன் இந்த கவலைகள் கஷ்டங்கள்ல மனசு விடுபடும், பலம் கூடும், பக்தி கூடும். அப்ப தானாகவே பகவான் எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுப்பான். இப்படியே ஜபிச்சுட்டு இருந்தான் சத்தியமா பண்டரிபுரம் அழிச்சுட்டு போவான். அவன் தரிசனத்தை நிச்சயமா கொடுப்பான். அதுக்காகத்தான் இத்தனை எதுக்குடா அப்படின்னா சீக்கிரம் போய் பண்டரிபுரம் மாத்திரம் வேண்டாமா, நாலு நாள் நாங்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். இந்த வாட்டி வர முடியாது, அடுத்த வாட்டி வந்துட வேண்டாமா, மானசீகமா வந்துட வேண்டாமா, பண்டரிபுரம் போய் பாண்டரன் பாத்திரம் வேண்டாமா, கையினால பிடிச்சு பாத்திரம் வேண்டாமா, அந்த பண்டார் மலையில உட்கார்ந்து ஆடி பாடி குதிக்க வேண்டாமா, சன் துக்காராம் இடத்துல உட்கார்ந்து நம்மளும் ஆகா ஏ பாண்டரங்கா காட்சி கொடுத்து கதற வேண்டாமா, சன் துக்காராம் வாழ்ந்த தேவுல போய் அவர் வீட்டுல போய் விழுந்து பரண்டு அழ வேண்டாமா, அப்படியே ஒரு அங்க பிரதட்சணம் பண்ண வேண்டாமா, துக்காராம் மூர்த்தியை இறுக்கி கட்டி பிடிச்சிக்க வேண்டாமா, இந்திரயாணி நதியில இறங்க வேண்டாமா, அந்த துக்காராம் அனுபவிச்ச தேவுல இருக்கிற பாண்டரங்களை கண்ணத்தை பிடிச்சி கிள்ள வேண்டாமா. அப்ப இதெல்லாம் அனுபவிக்கணும்னா நிறைய பஜனை நாம ஜபம் அது ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது. இச்சுவை தவிர வேற வழி இல்லை. ஜபிக்கணும் பார்க்கணும், பாண்டங்களை பார்க்கறதுக்கு அது எதுவுமே முக்கியம் இல்லை. சுக்காரம் அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கா. அப்ப ஆவலி குளிச்சுட்டு இருக்கா, அவருடைய மனைவி ஜீஜாயி ஆவலி அவர் ரெண்டு பேரும் உண்டு, அவ குளிச்சுட்டு இருக்கா. அப்ப வாசல்ல ஒரு ஏழு பிராமண ஸ்திரீ வந்து கைகூப்பி ஐயா நல்ல துணி இல்லை உடுத்திக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு பழைய துணி இருந்தா கூட கொடுங்க பரவாயில்ல அப்படின்னு கேட்டான். தன் துக்காராமுக்கு எல்லாரும் தன்னுடைய குடும்பம் அப்படின்னு பார்க்கிற ஒரு மனசு. இந்த ஆவலி குளிச்சுருக்கா, அன்னைக்கு யாரோ சொந்தக்காரனோட கல்யாணம், அதுக்கு எல்லாரும் போவோம், இவன் இருக்கிறத ஓரளவுக்கு நல்ல புடவையா எடுத்து அப்படி செவுத்துக்கட்டையில போட்டுட்டு அவள் குளிச்சுருக்கான். அப்ப இந்த வயசான ஒரு இள வயசு ஸ்திரீ அவள் வந்துட்டு அப்படி போவாள், அதனால கிழிஞ்சிருக்கு வஸ்திரம் எல்லாம், வேற துணி இல்லையா மாத்திக்கிறதுக்கு அப்படின்னா. தன் துக்காராம் இப்படி பார்த்தா, அவள் பாடுக்கு ஜெபிச்சுட்டு இருந்தா, அப்படி காமிச்சா எடுத்துட்டு போகணுங்க, அங்க உள்ள அவ குளிச்சுட்டு இருக்கா மனைவி, அவளுக்கும் வேற நல்ல துணி கிடையாது, இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும், அவருக்கு இது எந்த சிந்தனையுமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத் எல்லாம் கிருஷ்ணரூபம் தான், அவள் பார்த்து எடுத்துட்டு போ அப்படின்ட்டா. உடனே அவள் பார்த்து நல்ல புடவையா இருக்கு எடுத்துட்டா, ஐயா நீங்க ரொம்ப நன்னா இருக்கணும், இவ்வளவு நல்ல புடவையை கொடுக்குறேன்னு போயிட்டே சத்தம் போடாது. உனக்கு புடவை கிடச்சது, எனக்கு வேஷ்டி போயிட போட்டு நீ முதல்ல கிளம்பிட்டான். உடனே அவள் பாட்டுக்கு அப்படி கிளம்பி போயிட்டா, இவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணா, அப்படி பார்த்தா ஆவலி குளிச்சுட்டு அப்படி மேலே தடவை புடவையை காணல. ஐயோ என் புடவையை காணலையேன்னு கத்தினார். துக்காரம் ஒரு துள்ளு துள்ளியா எழுந்து ஓடி போயிட்டான் வீட்டு வீடு வெளியில, ஒரே ஓட்டம் தான். நிறைய பேர் பார்த்தோம்னா வெளியில புலி தான், அவ்வளவுதான், வேறன்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஆச்சரியம், சில பேர் சொல்லுவோம் ஆமா ஆமா வீட்லயும் நான் புலி தான், ஆனா மேல துர்கா உட்கார்ந்து இருப்பா அப்படின்னு, துர்கா மாதா உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஆச்சரியம், இவர் பாட்டு எழுந்து போயிட்டா, அவருக்கு கொடுத்தோம் திருப்தி. ஆனா இவளோட சண்டை போட முடியாது இல்லையா, பெரியவாளுக்கெல்லாம் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் தீ விவாதங்கள்ல
என்னைக்குமே ஈடுபாடு கிடையாது. ஆனா அது ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா, வாக்குவாதம் வளர்ந்துட்டே இருக்கும். நமக்கு அதுதான் ரொம்ப ருச்சியா இருக்கு. அன்னைக்கு அப்படி சொன்னதுல சொல்லு சொல்லு திரும்ப சொல்லு திரும்ப சொல்லு இப்படிதானே சொன்னேன். அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சு, அந்த வார்த்தைக்கு அம்மா ஒரு அர்த்தம் சொல்ல, அவா ஒரு அர்த்தம் சொல்ல, இப்படி சண்டையை வளர்த்து அது அப்படி போயிட்டே இருக்கும் வச்சுக்கோங்க. இப்படிதான் சின்ன சின்ன சண்டைகள்லாம் பெருசாகி குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு போய் கடைசியில் பங்காளி சண்டை என்னமோலாம் சொல்கிறோம். எல்லாம் பார்த்தோம்னா ஒரு வார்த்தை விட்டுட்டோம், சண்டையை வளர்த்துட்டோம், அப்படியே போயிட்டே இருக்கு. சின்ன சின்னமாத்திரத்துக்கு அடுத்த தலைமுறை வரைக்கும் அந்த சண்டை புத்தர் போகிறது பார்க்கணும் இல்லையா. கடைசியில் விசாரித்து பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய சண்டைக்கு அவசியமே கிடையாது, அர்த்தமே கிடையாது. ஆனால் மனுஷனுடைய அன்பா பெரியவாள்லாம் அந்த சண்டை வம்புக்கெல்லாம் போகிறது அவர் பாடு கிளம்பி போயிட்டார். அவர் அந்த பக்கம் போயாச்சு, ஆவடி குளம்பின்றிருக்கா. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போறவாள்லாம் இவர் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டார். வந்துட்டு ஏ ஆவலி வாமா நேரமாகிறது, அவன் என்னத்தை சொல்ல முடியும், வேற நல்ல போனதை கிடையாது. உள்ள உட்காந்து அழுதுருக்கான், குளிக்கிற இடத்துல உட்காந்துட்டு வரலாம், ஆவலி வாவா சீக்கிரவா சீக்கிரவா அப்படின்னு சொல்றான். இவளுக்கோ கோபமான கோபம், இந்த மனுஷன் வீட்டில் இருந்தாலும் தொந்தரவா இருக்கு, இல்லைனாலும் தொந்தரவா இருக்கு. ஏதோ ஒரு நல்ல புடவை இருக்கு கல்யாணத்துக்கு கட்டிட்டு போகலான்னு பார்த்தா அதையும் கிடைச்சா, வேற யாருமே கிடையாது, யாரோ ஒருத்தி புடவை கேட்டா அது மட்டும் என் காதில் விழுந்தது. இந்த மனுஷன்தான் எடுத்து கொடுத்துருப்பா, இப்ப இவர் பாட்டுக்கு போயிட்டா. பந்துக்கள் முன்னாடி நான் அவமானப்பட்டு கிடக்கிறேனே இத்தனையும் நினைச்சா அடுத்த நிமிஷம் பாண்டரங்கன் மேல கோபம் திரும்பிடுது. ஆதிகார மேல அந்த கோபம் எல்லாம் பாண்டரங்கன் மேல திரும்பிடுது. எல்லாம் அந்த கருப்பன் பண்ற வேலை, கிருஷ்ண கருப்பன்னே கூப்பிடுறாரு பாண்டரங்கன். இந்த கருப்பன் பண்ற வேலை, தானும் ஒழுங்கா இருக்கமாக அடுத்தவானே ஒழுங்கா இருக்கப்பட மாட்டோம். என்னமோ திரௌபதிக்கு புடவையை கொடுத்தாலாம் சொல்றான், ஒரே ஒரு பொம்பளைக்கு தான் புடவையை கொடுத்தான். இந்த மார்கழி மாசம் கோபிகைகள்லாம் எல்லாம் அழகா திருப்பாவை விரதம்லாம் இருந்தா, காத்தியாயின விரதம் இருந்தான், அத்தனை பேர் புடவையை எடுத்துட்டு போய் மரத்தினால உட்கார்ந்துருந்தான். உலகம் அதை பெருசா பேசுறதே கிடையாது. ஒரு திரௌபதிக்கு புடவையை கொடுத்தானா அதையே சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றும் பலம் எல்லாம் கிடையாது, இவாளா பொய்யா கதை பண்றான். அவன் ஒன்றும் புடவை எல்லாம் கொடுக்கல, வாயில வந்தபடியெல்லாம் பாண்டங்களை திட்டின் இருக்கான். பாண்டனுடைய காது பிடிச்சிட்டு உட்காந்துட்ட தாயார் திருச்சா, என்னாச்சு பிரபு அப்படின்னா, நீ பாட்டுக்கு நல்லவள் மாதிரி சுக்காராமுடைய தயால குணத்தை பார்க்கறதுக்காக ஒரு ஏழ ஸ்ரீ மாதிரி போயிட்டு புடவையை வாங்கிட்டு வந்துட்டார். புடவையை வாங்கிட்டு வந்து நீ கொடுத்தது சுக்காராம், இழந்தது ஆவலி, பழியும் பாவம் என் தலைமையில. பாண்டவன் சொன்ன இதே தான், நான் வந்தேன்னா இது உங்க மூணு பேருக்குள்ள பிரச்சனை, கடைசியில் தலை உருள்றது யாரு, என் தலை, இது எனக்கு தேவையா அப்படின்னா. ருக்மிணி பிராட்டி கண்களில் கண்ணீர் வழிய சொன்னா, இல்ல பிரபு சுகாராமுடைய தயால குணம் எனக்கு தெரியும், சரி என்னதான் பண்றாரு பார்க்கலாம், ஏன்னா என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மனைவியுடைய வஸ்துவோட பொழுது ஒரு அபிமானம் தான் இருக்கும், அதுல அபிமானம் இல்லாம யாருக்குமே இருக்காது. மனைவி அப்படின்னாலே இவள் தன்னுடையவள், என்னுடைய சொத்து அப்படின்னு தானே எல்லா புருஷனுக்கும் ஒரு அபிமானம் இருக்கு. நான் சொல்றபடி அவள் கேட்கணும், நான் நினைக்கிறபடி அவள் நடந்துக்கணும், என் மனசு கோணாம நடந்துக்கணும். இதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் லைனா எழுதி வச்சிருக்கோம். இப்படிலாம் இருந்தாதான் உத்தமமான பத்தி விரதத்தில் பெரியவா வேற சொல்லி வச்சுட்டு போயிட்டான். இதுல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் என் பேசி மதிக்கிறது அது ஒன்றும் பெரிய கதை விட்டுருவோம். அதனால ஒன்றும் புரியல, ருக்மிணி பிராட்டி சொன்னா தன் மனைவி மேல அபிமானம் இல்லாமல் எனக்கு ஒரு புடவையை கொடுத்துட்டானே அப்படின்னா, அதெல்லாம் வாஸ்தவம் தான். கடைசியில பாரு, அவன் நான் திரௌபதிக்கு கொடுத்த புடவையே பொய்யன்னு சொல்றான். நான் ஏற்கனவே லோகத்துல பொய்யன்னு தான் பேர் வாங்கி வச்சிருக்கேன், ஏதோ ஒரே ஒரு திருக்கோடு பெண்பிள்ளை மட்டும்தான் யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போறேன்னு என்ன புரிஞ்சுட்டு பேசினான். மற்ற அத்தனை பேருமே ஆண்டாள் வரைக்கும் ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு ஆண்டாள் கூட நான் பொய்யன்னு சொல்லிட்டான். இப்ப இவ வேற இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு அழுதான். மாண்டையன் தலையில கை வச்சுட்டு அழுதான், சும்மா இவன் அழுதானா, இவெல்லாம் அழவிடுறாள், அழறாளா சும்மா அப்படிதான், சின்ன சுகத்தை கண்டேன் நான், இத்தனை பக்காளை வச்சுட்டு என்ன சுகத்தை கண்டேன் நான் அப்படின்னா நான் பாண்டறங்க. அடுத்த கஷணம் ருக்மிணி பிராட்டி பார்த்தா, கவலைப்படாதீங்க பிரபு, அவ கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நல்ல புடவை கொடுக்கறதுக்காகத்தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு ருக்மிணி பிராட்டி நல்ல வசதியான ஒரு பட்டு புடவை அப்படி தூக்கி போடலாம் அவ பாத்ரூம்ல. டக்குன்னு இப்படி பார்த்து விழுந்துதான் வேலை, இப்படி அக்கம் பக்கம் பார்த்து ஆளை காணும், எல்லாம் கருப்பனோட வேலை தான். கொடுத்தாலும் திட்டலாம், கொடுக்கலனாலும் திட்டலாம், எல்லாம் இதான் வேலை தான். பாரு எங்கேருந்தோ தூக்கி போட்டுருக்கான், எங்க இருக்க ஆள் மட்டும் கண்ணில் அம்புட்டான மாட்டான், என்னமோ இதெல்லாம் பண்ணி பண்ணி தான் இந்த வீட்டுக்காரன் மயக்கி வச்சிருக்கான் அப்படின்னு. பாண்டவன் பார்த்தான், பாத்தியா நீ எடுத்துட்டு போனா நீ கொடுத்த, அதுக்கும் என்ன திட்டுவா, கொடுத்துட்டு யாராவது திட்டுவாங்க, நம்ம அப்படிதான்
பகவான் கொடுத்தாலும் திட்டுறோம், கொடுக்கலனாலும் திட்டுறோம். இப்படி ஒரு மனுஷனை கொடுத்து வச்சிருக்கீ அப்படின்றோம். நம்ம தான் ஆசைப்பட்டு இவரை தான் வேண்டிக்கணும், இவ்வளவு மாறுதான் கொண்டாடி வந்து ஆசைப்பட்டே நீ இழுச்சு கல்யாணம் பண்ணது நம்ம கடைசியில பாலாக போன இந்த மனுஷன் என் தலையில கட்டி வச்சா பகவானுக்கே அது அடிக்காதுன்றோம். பகவான் இப்படி பார்த்துருக்கான், நானும் உன கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், நானும் இவனை பார்த்து ஆசைப்படுன்னு சொன்னேன். உன் பூர்வ ஜென்ம கர்ம வின அவள் தான் ரதி, அவன் தான் மன்மத. அதுக்கப்புறம் கதை வேறு. அதுக்கெல்லாம் பகவான் இந்த வச்ச பொறுப்பாக முடியும். ஆனா பகவான் இப்படி பார்த்தான், உடனே அழகா ஆவலி அந்த படவை சுத்திட்டு வந்தா மனசுல ஒரு சந்தோஷம் பரவாயில்ல. அப்பப்ப இந்த மாதிரி புடவை காணாம போனா நல்லதுதான். சத்தியம் ஏதோ ஒன்று காணாம போகிறதா, இதை விட பெருசா பகவான் கொடுப்பான் விட்டுடும். பகவான் ஏதானு ஒண்ணு எடுத்துட்டான்னா இதை விட பெருசா சத்தியமா அவனை கொடுப்பான். இல்லையே நான் இவ்வளவுலாம் இழந்தேன்னு திருச்சி போட்டு நீங்க காமிச்சிடலாம், அதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் அதுக்கு சமமா வேற ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னா, கடைசியில கிருஷ்ணன் தன்னையே கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். நன்னா ஞாபகம், எதை இழந்தாலும் அதை விட வசதியான ஒன்று கொடுப்பான். அதுக்கு வசதியா ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா கடைசியில பகவான் தன்னையே கொடுக்க போறான்னு அர்த்தம். சந்தேகமே வேண்டாம். அழகா அந்த புடவையை சுத்திட்டு வந்துட்டான், உடனே எல்லாரும் ஆடு வாயை திறந்து பார்க்கறான். இந்த வைர ஊசி பட்டு ஜெரிகன்னு சொல்லுவான், அந்த அதில் கேள்விப்பட்டு போன நிறைய பேர். உடம்பு முழுக்க ஜெரிகிய வச்சுட்டு ஒரு பட்டு புடவை, எல்லாரும் பாத்தியா துக்காரம் பக்த வேஷம் போடுறான், இவர் பிச்சைக்காரி வேஷம் போடுறான், ஆனா வீட்டுல இவ்வளவு நல்ல புடவை இருக்குவாரு, ஊர் முழுக்க நம்மள பைத்தியக்காரர்களாக இவா சந்தோஷமா இருக்காங்க. இவளுக்கு இன்னும் ரக்கம் பிடிங்கி திங்கிறது எல்லாம் கருப்பன் பண்ற வேலை. பாண்டவன் பார்த்தான், அவா சொல்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் பாட்டுக்கு ஜெயமீடு தானே நிக்கிறேன் அப்படின்னுட்டான். எல்லாரும் பார்த்து ஆவலிய வாவான்னா நான் பின்னாடி வேணும் நீங்க போங்கோன்னுட்டான். இப்படி பகவான் அவ குடும்பத்துல ஒருத்தனா இருந்து இவ்வளவு லீலைகள் பண்ணிட்டு இருக்கான். இவருக்கு அவனை பிடிக்கவே இல்லை, ஆனாலும் பகவானும் தாயாருமா உரிமை எடுத்துட்டு இவா குடும்பத்தை விளையாடுறா அப்படின்னா அதானே வேணும். இப்படி ஆவலைக்கு பகவான் விதவிதமான லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். சுக்காராம் இதை தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறா. தாயார் இருந்த போய் சொல்றா, அம்மா இந்த மாதிரி உனக்கு கஷ்டம் கொடுத்துட்டேனேன்னு கதறி வர்றா. அப்ப தாயார் சொல்றா, இல்ல துக்காராம் உன் கையினால ஒரு புடவை வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஒரு அம்மா இருக்கானா தன் பிள்ளை ஒரு புடவை வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், பெருமையா சொல்லுவான். அது வரைக்கும் வீட்டுக்காரர் 10,000 ரூபாய் பட்டு புடவை எடுத்து கொடுத்துருப்பாரு, அதுக்கு விலையே கிடையாது. இந்த பிள்ளை போனா போறது யாரோ 4 பேர் சொல்லி அம்மாவுக்கு தான் எடுத்து கொடுறேன் சம்பாதிக்கிறேன்னு சொன்னதும் ஒரு 150 ரூபாய் 250 ரூபாய் புடவை வாங்கி கொடுத்துக்கும். என் புள்ள கொடுத்தான், என் புள்ள கொடுத்தான், ஊர் முழுக்க இப்படியே இப்படி பெருசா அது நீடி காது கொடுத்து, அது ஒரு சுகம். அது என்னதான் இருந்தாலும் தன் பிள்ளை வாங்கி கொடுத்தான்னா அது ஒரு பெருமை தானே, அது ஒரு மரியாதை தானே. அந்த மாதிரி ருக்மிணி பிராட்டி சொன்னா, இந்த சுகாரா உன் கையினால ஒரு புடவை வாங்கிக்கணும்னு ஆசை. சுகாரம் அழகா, ஐயோ உனக்கு நான் பழைய புடவையே கொடுத்தேன்னா எதுவா இருந்தான், என் பக்தன் கொடுத்தா ஒரு சக்தி தான். தாயாருக்கு அவ்வளவு கிருபை. பகவான் கூட பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி சதகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயதாத்மனக அப்படின்னு சொல்றான் கீதையில. ஒரு பழமோ ஒரு பூவோ ஒரு இலையோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போடு ஆத்மார்த்தமா நீ கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சார். தாயா சொல்றா, உன் மனைவி உடுத்தின்ற ஒரு பழைய புடவைய நீ கொடுத்தா கூட என் பக்தன் மூலமா எனக்கு என்ன கிடைக்கிறதோ எனக்கு அதுதான் சக்தி. அதானே தாயா, வேற எதையுமே எதிர்பார்க்கறதே கிடையாது. நீங்க திருப்பதி பெருமாள் போய் பார்க்க போறது எவ்வளவு பத்தா பண்ற, அதே அலமேல் மங்கா தாயாரே பாருங்க எவ்வளவு தேமையானு இருக்கா, எங்க வேணா போய் பாருங்க. போல ஸ்ரீரங்கத்தை போய் ரங்கநாதனை பாக்குறது ஈஸியா, ரங்கநாச்சியார் பாக்குறது ஈஸியா, ரங்கநாயகியை பாக்குறதா ரொம்ப ஈஸி. இவர் ரொம்ப பந்தா பண்ணுவார் தாதா, புராண புருஷன் ஆனா அழகன். அப்ப தாயாருடைய கிருபை வசத்தி, சுகாரம் வரும்பொழுது தாயார் அந்த புடவையை கடு உடுத்திண்டு காட்சி கொடுக்கிறார். நீதான் வந்தியாமா அப்படின்னா, ஆமாம்மா ஞானே தான் வந்தேன், உன்னுடைய பயால குணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ ஜெயிச்சுட்டாயா? ஏன்னா பாண்டனும் தாயாரும் பெற்று வச்சுட்டாலும் நீ வேணா போய்க்காது, அவன் எனக்கு தான் அதெல்லாம் கொடுப்பான்னு பெருமாள், இல்ல இல்ல எனக்கும் கொடுப்பான்னு போய் தாயார் வாங்கின்னு வந்துட்டான். இதுல யாருக்கு ஜாக் பாட் அடிச்சிருந்தா ஆவலிக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பட்டு போறதா கிடைச்சது. இதுல எல்லா பாவமும் யாருக்கு வந்து சேர்ந்ததுன்னா பாண்டவர்களுக்கு, ஒண்ணுமே பண்ணல ஆனா எல்லா திட்டம் வந்துடுச்சு. இப்படி விதவிதமான லீலைகள் பண்ணிட்டு தன் துக்காராமோட பகவான் ஆனந்தமா இருக்கான், தீராத விளையாட்டு பிள்ளை. இப்படி ஒவ்வொரு நாளா துக்காராம வாழ்க்கையில விதவிதமான லீலைகள் நடக்க, அவர் பாட்டுக்கு பற்றுதல் இல்லாமல் ஆனந்தமா பஜனை பக்தி நாம ஜபம் இப்படியே இருந்துருக்கார்.
உலகத்தை பத்தியோ மனுஷாவை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ தன் குடும்பத்தை பத்தியோ ஒரு கவலையுமே இல்லை. ஜெகபரதர் மாதிரி அவர் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கார். அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வயசான பெண்மணி, ஒரு பிராமண ஸ்திரீ, அவள் கடற்கரையில போய் என்ன வாங்கணும் அப்படி கிளம்புறா. அப்படி மார்க்கெட்ட கடவீதி ரொம்ப தூரத்துல இருக்கு, அவளுக்கு கொஞ்சம் கால் ஊனம். அப்ப விந்தி விந்தி நடக்கிறா. அப்ப தன் துக்காராம் சொல்றார், அம்மா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறீங்க, நீங்க என் முதுகில ஏறிக்கோங்க, நீ எங்க போனோமோ அங்க கொண்டு நான் அவளை இறக்கி விடுறேன் அப்படின்னு. துக்காராமுடைய ஹதயம் அப்படி எல்லார்கிட்டையுமே ஆசையோட இருப்பா, யாருக்கு வேணாலும் உதவி பண்ணலாம். நம்ம அப்படிதான் பண்ண மாட்டோம், நமக்கு யாராவது உதவி பண்ணுவாளான்னு பார்த்துட்டுதான் உதவியே பண்ணுவோம். நமக்கு அதனால என்ன பிரயோஜனம்னு பார்ப்போம். மகாத்மாக்கள்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டான். உடனே அந்த அம்மா சொன்னா, நீங்க தூக்கிட்டுலாம் போக வேண்டாம், கடவீதிக்கு போய் எனக்கு இந்த தூக்கில் எண்ணெயை வாங்கிட்டு வந்ததுன்னா போதும், விளக்கேற்றத்துக்குலாம் என்ன வேண்டியிருக்கு, நீ எண்ணெயை வாங்கிட்டு வந்ததுன்னா போதும்னா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு புகாரம் தூக்க வாங்கிட்டார், பணத்தை வாங்கிட்டார். கடவீதிக்கு போனார். போகும்பொழுதே விட்டல் நாமத்தோட ஜிபிச்சுட்டே போறார். கடவீதியில் இருக்கும்பொழுது விட்டல் நாமத்தை சொல்லிட்டு தான் பணத்தை கொடுத்து இந்த எண்ணெயை கொடுங்கன்றார். திரும்பி வாங்கிட்டு வரும்பொழுது விட்டல் விட்டல் ஜிபிச்சுட்டே வர கொண்டு வந்து இந்த அம்மா கிட்ட கொடுத்தாச்சு. அவ்வளவு ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு நாள் எல்லா விஷ்ணனுடைய லீலே அப்படின்னு சொன்னாங்க. அழகா ஆச்சு, ஒரு வாரம் ஆயாச்சு. அந்த அம்மா பக்கத்து வீடு எழுத்து வீட்டுலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், போன வாரம் துக்காராம் எனக்கு என்ன வாங்கி கொடுத்தா, சரியா ஒரு வாரம் வரா மாதிரி தான் நான் எண்ணெயை வாங்கினேன், ஆனா இன்னி வரைக்கும் என்ன குறையவே இல்லை, நான் உபயோகப்படுத்திட்டே இருக்கேன்னுட்டேன். இந்த ஜனங்கள் சும்மா இருப்பாளா, துக்காராம் என்ன வாங்கிட்டு வந்தா குறையறது இல்லை. ரைட், ஊர் முழுக்க விஷயம் காட்டு தீ போல பரவிடுச்சு. சுக்காராம் பாட்டுக்கு அப்படி நாமச்சம் மண்டு வீதியில் இறங்குறார். உடனே ஆளாளுக்கு, எனக்கு கொஞ்சம் என்ன வாங்கிட்டு வர முடியுமா, என்ன வாங்கிட்டு வர முடியுமா அப்படியா, சரி சரி சரின்னுட்டா. கடைசியில பார்த்தா ஒரு 50 தூக்க ஒரு கழுத்தை கட்டி விட்டுட்டா. ரெண்டு பேர் இப்படி கழுத்தை கட்டி விட்டா, ரெண்டு பேர் ஒருத்தன் பார்த்தா அழகா ஒரு கம்பை கொடுத்து தூக்கு தூக்கின்னு தெரியுமா, அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு 3 தூக்க அந்த பக்கம் ஒரு 3 தூக்க கொடுத்து தூக்கிட்டு போய் எடுத்துட்டு வாங்கிட்டு வாங்குவோம்ட்டான். அவாவா பணத்தையும் கொடுத்துட்டான். சுக்காராம் கவலையே படலை. பாண்டரங்கா, பரோபகாரம் இதம் சரீரம், அடுத்தவாளுக்கு உதவி செய்யறதுக்காகத்தானே இந்த சரீரம். பகவான் பிருந்தாவனத்தில் இருக்கும்பொழுது சொல்றா, தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்றா, இந்த மரங்கள்லாம் எவ்வளவு நன்மையோடு இருக்கு பாரு, அது வெயில்ல காயறது, ஆனால் அது கீழே இருக்கிற வாளுக்கு நிழலை கொடுக்கறது, அத்தனை பழம் பழுக்கிறது, ஆனால் ஒரு பழத்தையும் அது சாப்பிட்றது கிடையாது. இப்படி எல்லா விதத்துலையும் அடுத்த வாளுக்கு உபயோகமாக இருக்கிற ஜென்மாதான் ரொம்ப வசதி அப்படின்ட்டு. அதுபோல பரோபகாரம் இதம் சரீரம், பெரியவாளுக்கெல்லாம் ஒரே மனசு தான், நம்மளால அடுத்த வாளுக்கு என்ன உதவி பண்ணலாம், இதே சிந்தனை தான். வாழ்வாசிரியர் எம்பெருமானார் ஜியர்லாம் இருக்கார் இல்லையா, ஒவ்வொரு தடவையும் போகிறோம். இன்னைக்கு கூட அடியன் போய் சேவிச்சுட்டு வந்தேன் ஆச்சரியமா. அப்போ கூட யாரோ புதுசாக வந்திருக்கா, அவளுக்கு ஏதோ கவலைகள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, அதான் ஆச்சரியம். அடுத்தவா நன்னா இருக்கணும்னு ஒரு ஹிருதயம். நம்ம கிட்ட யாராவது சொன்னா, என் குழப்பே படாத பாடுபட்டதுக்கு சும்மா இருக்கு அப்படின்னு. ஆனா பெரியவாளுடைய சுதயம் எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் சுகப்படணும்னு ஒரு ஆசை, அதனாலதான் நம்ம நன்னா இருக்கோம். சுகாராம் அவ்வளவு அழகா எல்லா விஷயங்களுடைய கிருபை சபோ, என்னால முடிஞ்ச வரைக்கும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நான் உதவி பண்ணணும்னு ஒரு பிரார்த்தனை. அழகா அப்படியே போறார், கடவீதிக்கு போறார், அந்த தூக்கெல்லாம் அப்படியே கொடுத்துட்டார், பைசாவெல்லாம் கொடுத்தா. கடைக்காரன் கேட்டான், இவ்வளவு தூக்கு கொடுத்துருக்க, இவ்வளவு பைசா கொடுத்துருக்க, எந்தெந்த தூக்குல எவ்வளவு விடணும் என்னை அதை சொல்லுன்னு. சுக்காரன் முடிவு பார்த்தா அது விட்டலுக்கு தான் தெரியும்னா, இப்ப விட்டல போய் கேட்டுட்டு வா அப்படின்னாரு. இவர் ஒரு சொன்னா, அதுக்கு டைம் இல்லை, ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு என்னென்ன தோன்றதோ எந்தெந்த தூக்குல தோன்றதோ அந்தந்த தூக்குல எவ்வளவுனா விடுங்கன்னுட்டான். எவ்வளவு எவ்வளவு கொள்ளுமோ விடுங்கன்னுட்டான். அவன் நல்ல வியாபாரி, சரி கொடுத்த பைசா இருக்கு, என்ன உண்டோ அதுக்கேற்ற என்ன எல்லா தூக்கும் விதவிதமா விட்டுட்டா. இதுல 2 லிட்டர் விடுவோம், இதுல 3 லிட்டர் விடுவோம். சுக்காராம் பாரு, விட்டல் 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 ஜிபிச்சுட்டு இருக்கா. அவர் கவலையே இல்லை, ஏன்னா எதுவாக இருந்தாலும் விட்டலுக்கு தெரியும் இல்லையா. அவரை பொறுத்த வரைக்கும் விட்டலா உனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் மறந்து போயிருக்கிறா, நான் அறிவொன்றும் இல்லாதவன். அது நிஜமாவே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீங்க விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தை பாதி விஷயம் நல்லபடியாவே நடக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சி நீங்க வம்ப பண்றது பாருங்க, அங்கதான் வாழ்க்கையுடைய சகல விதமான பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறது. சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது அம்மா அப்பா சொல்றது அப்படியே கேட்கும், ஒரு குறை இல்லை. வீட்டில் பணம் காசு இருந்ததோ இல்லையோ, நம்ம குடிசை வீட்டில் இருந்தோமா மாளிகை வீட்டில் இருந்தோமா ஒன்றுமே தெரியாது. ஆனால் நிஜமாவே ராஜாத்தியாக தான் இருந்தோம், ராணியாக தான் அம்மா அப்பா வச்சுருந்தா, ராஜாவாக தான் அப்பா அம்மா வச்சுருந்துருந்தான்.
நம்ம பழைய சாணம் சாப்பிட்டோமோ கடலை உருண்டை சாப்பிட்டோமோ, ஆனால் நிஜமாவே நல்லா தான் இருக்கும். யார்கிட்டையும் போய் இது வேணுமேன்னு நிற்கும்படியான நிலைமையில சுவாமி நம்மளை வைக்கவே இல்லை. அந்த மனா சொல்லுங்க, அப்பா அம்மா நிழலில் இருக்கிற சுகம்தான் தனி. நீங்கள் கோடி ரூபாய் சம்பாதிச்சு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் நம்ம அப்பா அம்மா தீபாவளிக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்த அந்த சுகம் இன்றைக்கெல்லாம் நினச்சா போய் துணி எடுக்கும் ஒரு ஆனந்தம் இல்லை. அந்த காலத்தில் தீபாவளிக்கு ஒரு துணி எடுப்போம், பொங்கலுக்கு ஒரு துணி எடுப்போம், அவ்வளோதான். ஆனால் அது வருஷம் முழுக்க அது பத்திரமா வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அர்த்தம் தீ தங்கேற்று எல்லாம் போகும். அது நான் என்னோடது, நான் போட்டுருக்கேன், அது ஒரு சந்தோஷம். இந்த காலத்து குழந்தைகளுக்கு எல்லாமே இழந்துருத்துகள், நினச்ச போது எதையோ வாங்கிக்கிறா, எதையோ போட்டுக்கிறா, தூக்கி போடுறா, அதுக்கு விலையும் இல்லை, அதை அனுபவிக்கிறதும் இல்லை. ஆசைப்பட்டு இதை வேணும் அதை வேணும், அடுத்த வாழை பார்த்து பூனையை பார்த்து புளி சூடு கொண்ட மாதிரி எதையோ ஒன்று வாங்கிக்கிறதுகள். ஆனால் அதை என்ஜாய் பண்ணுறதில்ல, நம்மகிட்ட இதெல்லாம் கொட்டியே கிடக்கலை. ஆனாலும் நம்ம அனுபவித்த ஆனந்தம் கொட்டி கிடந்தது. சத்தியமாக சொல்லணும், சுகாரம் அவர்பாட்டுக்கு நாம ஜபம் எல்லாம் விஜயன் பார்த்துதான் விஜயனுக்கு தெரியும்னு தான் கரெக்டாக விஜயன் என்ன பண்ணால், யார் யார் என்னென்ன சொல்ல எவ்வளோ கொடுத்தாலோ அந்த எண்ணெய் எல்லாம் ரொம்ப சொல்லிட்டார். அது பகவான் உள்ளுக்குள்ளே நடத்தி கொடுப்பான். எனக்கு எதுவும் தெரியாது சொன்ன இருகையும் விட்டேனோ திரௌபதியை போல கிருஷ்ணா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுப்பா நான் பன்றிபுரம் வரணும் அழிச்சுட்டு போ, அவ்வளோதான். எனக்கு தெரியாதுப்பா என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். எனக்கு தெரியாதுப்பா என் குடும்பம் நல்லா இருக்கணும். எனக்கு தெரியாது என் குழந்தை நல்லபடியாக இருக்கணும். எனக்கு தெரியாது என் குழந்தை நல்லபடியாக படிக்கணும். எனக்கு தெரியாது என் வீட்டுக்காரர் நல்லபடியாக ஆகணும். எனக்கு தெரியாது எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். எனக்கு தெரியாது நான் நன்னா படிக்கணும். எனக்கு தெரியாது விட்டுடனா உள்ளுக்குள்ள விக்கலன் வந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பான். டெஸ்ட் பண்ணி பாருங்கோ. நான் எனக்கு காத்தால எத்தனை மணிக்கு எழுந்துருக்கணுமா விட்டலாம், எனக்கு தெரியாது. காத்தால எத்தனை மணிக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக எழுதுவேன், எழுதி விடுங்கோ சிலு சிலுன்னு எழுந்துக்கு. மூணு மணிக்கு படுத்தா கூட மூணே முக்காக்கு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்க முடியும். நம்ம ஐயோ மூணு மணிக்கு தான் படுத்தேன் அப்படின்னா அடுத்த நாள் மூணு மணிக்கு தூங்கிட்டு இருக்கு. மனசு உங்களை ஏமாத்தத்துக்கு வெளியிலேருந்து ஒரு ஆள் வேண்டாம், உங்கள் மனசே போகுது. நீங்கள் உலகத்தை யார் கூடயுமே பழக வேண்டாம், உங்கள் மனசு அழகாக உங்களை ஏமாற்றுது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஏமாற்றும். தஸ்மாத் ஜாக்ரத ஜாக்ரத. உங்கள் மனசு உங்கள் மனசை போல விரோதியும் கிடையாது, உங்கள் மனசு போல நல்லது பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. விட்டலா எனக்கு தெரியாது இதை நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தானா நடந்துடும். திரௌபதிக்கு நடக்கும் நமக்கு நடக்காதா? பிரகலாதனுக்கு பண்ண பகவானுக்கு நம்மளை காப்பாற்ற முடியாதா? சொன்னடி குடியாழ்வார் தேவ தேவியின் தேசி நடத்ததை விழுந்துட்டார், அவளை மீட்க ரங்கநாதனுக்கு நம்மளை மீட்க முடியாதா? சுக்காராம் வீட்டில் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருந்த பகவானுக்கு நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்கள் நடத்த தெரியாதா? சொல்லுங்கோ. பகவான் இருக்கான் நடத்துவான். உங்கள் ஜாத்தியோ குலமோ எல்லாம் தூக்கி குபத்தில் போடுங்கோ. நான் விஷ்ணனுடைய சொத்துன்னு நினச்சிக்கோங்க. என் பாண்டரங்கன் இருக்கான், கைவிட மாட்டான், நம்பினார் கெடுவது இல்லை. சத்தியமாக ஜெயிப்போம், ஜெயிச்சு காட்டுவோம். பாண்டரங்கன் இருக்கான் 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 எப்பையும் இருக்கா, எங்கேயும் இருக்கா, உங்களோட கூடவே தான் இருக்கா. நன்னா சொல்றேன், நிச்சயமா நம்புங்கோ. பகவான் கைவிட மாட்டான். அத்தனை அழகா ஜோர சுக்காரம் வாழ்ந்துட்டா எல்லாரும் பார்க்கற அதிகமா என்ன இருக்கு? ஆவலிக்கு ஒரே பொறாம கத்துக்கிறது கத்துறா. எல்லாரும் என் வீட்டுக்காரன் அடிமை மாதிரி நடத்துறாளே அப்படின்னா உடனே ஒருத்தர் வந்து சொன்னாங்க, எங்களையே கோச்சிக்கிறாரு, உங்க வீட்டுக்காரர் வாழ்ந்த என்ன குறையாம இருக்கு, உனக்கு வேணா நீயும் போய் உங்க வீட்டுக்காரர் பத்து லிட்டர் வாங்கி வச்சுக்கோ, யார் வேண்டான்னா அவரை நாங்க யாரோ வற்புறுத்தினோமா, அவரே கொண்டா வாங்கிட்டு வரேன், அவரே கொண்டா ஒத்தாக பண்றேன்டா, எங்க மேல சுத்தம் இல்லை, முடிஞ்சா உன் வீட்டுக்காரர் அதை பண்ணாதேன்னு சொல்லு, இல்லாட்டி சண்டை போடாம இருந்துட்டார். ஆவலி சொன்னா எனக்கு போய் என்ன வாங்கிட்டு வாங்கணும்னா, சுக்காரம் சொன்னா நீ சும்மா தானே இருக்க போய் வாங்கிட்டு வாங்கணும்னு. அதான் இந்த ஊருக்கு உழைக்கிறவாள் வீட்டுக்கு உழைக்கவே மாட்டான். ஊருக்கு உழைக்கிறவாளே அவ்வளவு விஷயங்களுக்கும் டைம் இருக்கும். தோவனை 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 முந்திரி கொட்ட மாதிரி போய் நிற்பான். தன் வீட்டுக்கு ஆரியம்னா இப்போதான் வெளிலலாம் போயிட்டு வந்த கலப்பா இருக்கு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு. மகாத்மாக்களுடைய சுவாவமும் அப்படிதான். அத்தனை ஆச்சரியம், அது விசேஷம். இப்படி எல்லாருக்கும் ஒத்தாசம் பண்றார். திருவிழா யாராவது மூட்டை தூக்கிட்டு இருந்தா உடனே விட்டலா விட்டலான்னு அவளுக்கு மூட்டையை தூக்கி கொடுப்பார். யாராவது பள்ளம் வெட்டிட்டு இருக்கானா அவளுக்கு பள்ளம் வெட்டி கொடுப்பார். இதுதான் கிடையாது, ரொம்ப சாதாரணமா பழகிட்டு இருக்கார். ஆனா டெய்லி டெய்லி விட்டலை பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்காரு, அது முக்கியம் இல்லையா? டெய்லி டெய்லி பகவான் பார்த்துட்டு இருக்கா, அப்படி சாதாரணமா இருக்க முடியுமான்னா அதுதான் பக்தி. ஆஞ்சநேய மூர்த்தி அத்தனை பெரிய பரம பக்தர், நெஞ்சுக்குள்ளேயே ராமச்சந்திர மூர்த்தியை கிழிச்சு காட்டினவர். ஆனா எல்லாத்தையும் சாதாரணமா பழகிறார்.
விபீஷன் கிட்ட சொல்றார், நான் ஒரு குரங்கு, என்னையே ராமன் ஏத்துக்கிட்டான், உங்களையா ஏத்துக்க மாட்டான் அப்படின்ட்டான். அந்த வினயம் இருந்தா போதும். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப துக்காராமுடைய வீட்டுல அவளோட தாய்க்கோ தந்தைக்கோ திதி வந்துடுறது, திதி கொடுக்கணும். இப்ப வீட்டுல ஒண்ணுமே அரிசி தானியங்கள் எதுவுமே கிடையாது. அப்பா ஆவலி சொல்றா, இந்த மாதிரி உங்க அப்பா அம்மாவோட திதி, நீங்க போய் ஏதாவது சம்பாதிச்சுட்டு வாங்கும், இல்லையா அதை கடனாவது வாங்கிட்டு வாங்கும், நீங்க திதி கொடுக்கணும். அது ஒரு தர்மம். நம்முடைய மூதாதையர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறதுன்றது ஒரு கட்டாயமான விஷயம். அதை பண்ணித்தான் ஆகணும். அதை பண்ணறேன் அப்படின்னா தப்பு தான் பண்ணணும். நம்ம மூதாதை நம்மகிட்ட எவ்வளவோ பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம உடம்போட இருக்கோம், இன்னைக்கு உட்காந்து விட்டல் விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் கேட்டு இருக்கோம் அப்படின்னா காரணம் நம்முடைய மூதாதையர்கள். நம்ம இந்த குலம் சொல்றோம், இந்த கோத்திரம் நிறைய சொல்றோம் இல்லையா, இத்தனைக்கும் காரணம் நம்முடைய மூதாதையர்கள் தான். அவர்களுடைய மேல தான் ஒதுங்கின்னு இருக்கோம். ஆழமரம் ஒண்ணுதான், அதுலேருந்து விழுந்துகளா தான் நம்ம வந்திருக்கோம். இப்ப தாய் மரத்தை விடவே கூடாது. அப்ப அதனால அவர் சொல்ற மூதாதை திதி கொடுக்கணும், ஏதாவது பண்ணுங்கன்றோம். உன்னத்துக்கா நம்ம சரிம்மா, எங்கேயாவது போய் ஏதாவது உழைச்சி கொஞ்சம் காசு கொண்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போனார். போற வழியில வயல நிறைய பேர் நாற்று நட்டு இருக்கா. உடனே எல்லாரும் சுக்காரம் வாங்க, எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க, அவ்வளவுதான் திதி மறந்தாச்சு. இவர் பாதி நாற்று இறங்கி அழகா நாற்று நடுறா. எல்லாரையும் சொல்றார், பகவன் நாமத்தை சொல்லிட்டு நடுங்கும், அப்ப நான் நிறைய நெல்மணிகள்லாம் வரும், அப்ப சாப்பிட்ற வாழ்கள்லாம் பக்தி வரும், உலகம் நன்னா இருக்கும். விட்டல 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 அழகா அப்படி நாமஜபம் பண்றார். எந்த வேலை பண்ணாலும் நாமஜபம் பண்ணிட்டே பண்ணி அப்பதான் நல்லது, இல்லாட்டி சரி வராது. அழகா நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா, நாக்கு நட்டு இருக்கா, அவ்வளவுதான் மறந்தாச்சு. இன்னைக்கு திதி கொடுக்கணுமே, மனைவி சம்பாதிச்சுட்டு வர சொன்னாலே ஒன்னும் ஞாபகம் இல்லை. அங்க நேரம் பயின்றே ஆவலிக்கு போக வந்துடுது. இந்த பைத்தியக்கார மனுஷன் எங்கேயோ போயிட்டா, அவ்வளவு ஒன்னும் ஞாபகம் கிடையாது. சொல்லி அனுப்பினாலும் மண்டையில உடைக்கிறது இல்லை, தானாலும் தெரியறது இல்லை. சரி ஏதோ மூதாதர்கள் சாபமாவது வாங்காம இருக்கான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. இப்படி எல்லாத்துக்கும் இருந்தாலும் ஆச்சு. எல்லாத்துக்கும் காரணம் கருப்பன். இந்த பாண்டவன் என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கான். பகவான் கீதையில சொல்றான், யோகக்ஷேமம் மகாமிகம் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றான், இந்த விட்டனன் என் குடும்பத்தை படாத பாடுபடுத்திட்டு இருக்கான். என் வீட்டுக்கார பைத்தியக்காரன் ஆக்கி வச்சிருக்கான். என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறத சிறு திரும்பி பேசா. உடனே ருக்மிணி விராட்டி பார்த்தா, பிரபு திட்டுறாளு. அவர் சொன்னா, தூக்கத்தை கூட உலகும் போது கூட என்னதான் திட்டுறான், கனவுல கூட என்னதான் திட்டின் இருக்கான், அது எனக்கு பழகி போயிடுச்சு. ருக்மிணி பிராட்டி சொன்னா, உங்களுக்கு பழகி போயிருக்கலாம், ஆனாலும் அவர் சுக்காராம திட்டுறது எனக்கு பொறுக்கல அப்படின்னு. பாண்டவன் சொன்ன, ஏண்டி என்ன அவர் என்னதான் நிறைய திட்டின் இருக்கான், இல்ல இல்ல உங்களை விட சுக்காராம தான் நிறைய திட்டான், என் பிள்ளைய திட்டுறத கேட்கிற சக்தி எனக்கு இல்லைன்னு. அழகா உடனே பகவான் கேட்டான், என்ன திட்டாலே அவனுக்கு அது போனதே இல்லையா அப்படின்னு. பிரபோ அது உனக்கும் பழகி போயிடுது, எனக்கும் பழகி போயிடுது. சிசுபாலன் திட்டினா, ராவணன் திட்டினா, அப்பெல்லாமே கண்டுகல. போய் போய் ஒரு ஜீஜாயி குடும்ப தலைவன் தெரியுமே திட்டா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா, உங்க மனசு எவ்வளவு பெருசு, இதெல்லாம் கண்டுக்கப்படாது சுவாமின்னு. பாண்டவன் இப்படியும் முழிக்கிறான், ஏற்கனவே நல்ல முழியா, இப்ப ஜோரா முழிக்கிற பெண்ணா சொல்ல வர. துக்காராம அவர் திட்டப்படாது, ஏதானும் பண்ணுவோன்னுட்டான். பகவான் பார்த்தான், சிரிச்சான். தானே தன் துக்காராம் வேஷத்தை போட்டிருந்தான். ஏற்கனவே ஒரு தடவை துக்காராம் வேஷத்தை போட்டுட்டான் அப்படின்னு சொன்னான். ரெண்டாவது தடவையா தன் துக்காராம் வேஷத்தை சுவாமி போட்டுட்டார். போட்டுட்டார், தலையில அப்படி கூடைய வச்சிருந்தார். பிட்டிக்க சிவபெருமான் மனுஷு வந்த மாதிரி மூதாதையர்களுக்காக பகவான் தானியங்கள் எல்லாம் சுமந்துட்டு தேகுல அப்படின்னு நடந்து வர துக்காராம் வேஷத்திலேயே வரா. விட்டல 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 விட்டல. பகவான் நிஜமாவே நம்ம குடும்ப பாரத சம்பந்தம் இருக்கான், கவலையே படாதீங்க. உங்க குடும்ப பாரத்தை விட்டலன் தன் தலையில சுமந்து நிற்கான், நிச்சயமா கைவிடவே மாட்டான். அழகா சுமந்துட்டு வரான் பகவான், அழகா வீட்டுக்கு வந்துட்டான்.
ஆவலி பார்த்தா எவ்வளவு நேரம் ஆயாச்சு அப்படின்னா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா கோச்சிக்காரம்மா அப்படின்னு உடனே இறக்கி வச்சா எல்லா அந்த சிதிக்கு தவசத்துக்கு வேண்டிய எல்லா சாமானும் இருக்கு. ஆவலி அசந்து போயிட்டா, பரவாயில்ல எங்க வீட்டுக்காரர் நல்லவர் தான், இருந்தாலும் இந்த கருப்பன் தான் அவருக்கு எடுத்து வச்சிருக்காங்க, நிக்கிறதே பக்கத்துல கருப்பன் தான் அவளுக்கு அது தெரியல, வந்து நிக்கிறதே அந்த கருப்பன் தான் சுக்காரா வேஷத்துல வந்திருக்கான்னு அவளுக்கு தெரியல. பகவான் பார்த்தா உலகத்தான் என்ன பண்ணாலும் இவகிட்ட மட்டும் நல்ல பேர் வாங்கவே முடியாது போல இருக்கு. துரியோதனன் கூட என்ன நல்லவன் ஒத்துண்டுருவான், சிசுபாலன் கூட என்ன ஒத்துண்டுருவான், ஆனா இந்த சுக்காராமுடைய மனைவி ஜீஜாயி ஆவலி ஒத்துக்கவே மாட்டான். அது எப்படிதான் சொல்றேன், உலகமே கொண்டாடினாலும் வீட்டுக்காரர் கொண்டாடிதான் திசுவான், அவர் அறிவே கிடையாதுன்னு ஆச்சரியம். அது மாதிரி பாண்டவனோட தலையெழுத்து இந்த ஆவலி கிட்ட திட்டு வாங்குறான். உடனே அவன் சொன்னான், சரி எல்லாம் சமையல்லாம் ஏற்பாடு பண்ணு, சில பாத்திரங்கள்லாம் நம்ம வீட்டில் கிடையாது, நான் பக்கத்து வீட்டிலலாம் போய் கடன் வாங்கிட்டு வரேன். ஆவலிக்கு ஆச்சரியம், இந்த மனுஷன் சமையல் கட்டு உள்ளேயே வந்ததில்லை, வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கு என்ன பண்டம் இருக்குன்னு தெரியாது, பரவாயில்ல திடீர்னு என்னமோ ஒரு பொறுப்பு வருது இருக்கு, அப்பப்பதான் பொறுப்பு காணாம போயிடுறது, அதுக்கு காரணம் அந்த கழிப்பன் தான். பொறுப்பா நடந்திருந்தாலும் திட்டுதான், பொறுப்பா நடந்துக்கலனாலும் திட்டுதான். உடனே பாண்டவங்க சுகாரம் வேஷத்திற்கான பக்கத்து வீட்டில் போய் நீங்க எங்க வீட்டில் திட்டி கொஞ்சம் பெரிய பாத்திரம் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிராமத்துக்காவது எல்லாம் சொந்தக்காரால தானே இருப்பான், எல்லாம் கொடுத்தது அப்படிதானே இருக்கும். அப்ப அழகா பகவான் சொல்றேன் நீங்க எங்க வீட்டில் திட்டி கரெக்டாக வந்துருவோம், சரி வரேன் அப்படின்னு எல்லார் வீட்டிலுமே பகவான் சொல்றான். ஒவ்வொரு வீட்லையும் பாத்திரம் வாங்கிட்டு எல்லார் வீட்லையும் போய் எங்கள் வீட்டில் திடீர் வந்துருங்கோ வந்துருங்கோ வந்துருங்க, எல்லாரும் ஒன்று விட்ட சொந்தக்காராக தான். உடனே எல்லாரும் சிரிக்கிறா, திடீர்னு இந்த ஆளுக்கு எங்கேருந்தான் பொறுப்பு வர்றதுமே தெரியல, திடீர்னு ஊரை விட்டு காணாமல் போயிடுறாரு, திடீர்னு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறார், திடீர்னு விட்டலான் குதிக்கிறார், இந்த சுக்காராம புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னா விட்டலான் பாதி சிரிச்சுட்டே வந்துட்டான். மனைவியிட்ட கொண்டு வந்து பாத்திரத்தை கொடுத்தா இதை பண்ண, நான் வேணா காய் நெருங்கி கொடுக்குறேம்மா, நான் வேணா இஞ்சி தட்டி தரேம்மா, சத்தியம் எல்லாமே சத்தியம். அழகா விட்டலன் சொல்றான், வீட்டுல மனைவிக்கெல்லாம் அத்தாசம் பண்ணலாம் தப்பே கிடையாது, அதனால ஒன்னும் பெருசா ஒன்னும் குடி முழுகி போயிடாது. மனைவிக்கு ஒத்தாசம் பண்றதுனால ஒரு ஆண் பிள்ளைக்கு எந்த விதத்திலையும் குறவு வந்துடாது. நீங்க பண்றீங்களா குருஜினா, நான் பண்றேனா இல்லையா, நான் சொல்லப்படா என் மனைவியை கேட்டா உங்களுக்கு நான் சொன்னா சரி வராது. உடனே மதுரை, உடனே சிதம்பரம், இப்படிலாம் போகப்படாது. சில ஸ்திரீகளுக்கு ரொம்ப ஒரு பெரிய பெருமை உண்டு, எங்க வீட்டுல அவர் சொன்னதுதான் கேட்போம், மற்ற வீட்டுல எல்லாம் பொம்பளைகள் சொல்றதெல்லாம் புருஷங்க கேட்கிறாங்க, அவாவா வீட்டுல அவாவா நின்று பார்த்தாத்தான் யார் சொல்லி யார் கேட்கிறான்னு. ஒவ்வொரு வீட்லயுமே பகவான் நடத்துறாங்கன்னா பகவான் தான் அங்க ராஜா, தாயார் தான் ராணி, நம்ம அத்தனை பேருமே அவளுடைய குழந்தைகள் தான். ஆச்சரியம், சுவாமி இவ்வளவும் பண்றார், அழகா காயெல்லாம் நெருக்கி கொடுக்கிறார், ஜோரா நடக்கிறது, பிராமணாலெல்லாம் கூப்பிட்டு ஜோரா பண்றார், எல்லாம் நடக்கிறது, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறார், பாண்டுரங்கன் தான் பரிமாறுறான். என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் பாத்துக்கோங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா பக்தாளுக்காக பகவான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம், இதுதான் கிடையாது. புரந்தரதாசருடைய பொண்ணு கல்யாணத்துல பகவான் பாண்டுரங்கனே சமையல்காரனா இருந்து சமையல் பண்ணான் அப்படின்னு காண கிடைக்கிறது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவான் நிச்சயமா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் விதவிதமா லீலைகள் பண்ணி கொண்டுதான் இருக்கா. அவ்வளவு அழகா அந்த சன் துக்காராம் வேஷத்தை வந்த பாண்டுரங்கன் அழகா பிராமணாளுக்கு எல்லாம் தட்சணை கொடுக்கறது, எல்லா சொந்தக்காரர்களுக்கு எல்லாம் பரிமாறது, இத்தனையும் பண்ணிட்டான் பகவான். இத்தனையும் பண்ணி முடிச்சாச்சு ஆவலிக்கு பரம சந்தோஷம், தேவர்கள்லாம் பார்க்கற பித்திருக்கள்லாம் மோட்சம் கிடைச்சிடுச்சு, பாண்டவங்களே திதி பண்ணான்னா. இன்னைக்கும் பார்த்தோம்னா சாரங்கபாணி பெருமாளுக்காரன் திருக்குடந்தை கும்பகோணத்தில் இருக்க சாரங்கபாணி, வருஷா வருஷம் தன்னுடைய பக்தன் லக்ஷ்மி நாராயண் ஒருத்தனுக்காக வருஷா வருஷம் தவசம் பண்ணிட்டு இருக்கார், சுவாமி தவசம் பண்ணிட்டு இருக்கார். அவர் பிராமணர், அவர் பாட்டு பிரம்மச்சாரியா இருந்தா. ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாரும் அவர்கிட்ட கேட்டா, உனக்கு யாருமே கிடையாது, நீ செத்து போயிட்டா உனக்கு யார் திதி கொடுப்பான்னு கேட்டுட்டான். அவர் தான் சாரங்கபாணி கோவிலோட ராஜகோபுரம் எல்லாம் கட்டுறதுக்கு பெரிய காரியம் கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அப்ப ஒரு நாள் அவர் சாரங்கபாணி கிட்ட அழுதா, பிரபு நான் செத்து போயிட்டா எனக்கு யார் தவசம் கொடுப்பா, எனக்கு தான் யாருமே கிடையாது, சொந்தக்காரா கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்கல, பிள்ளை குட்டிகள்லாம் கிடையாது அப்படின்னு. அவ பகவான் சிரிச்சுட்டே சொன்ன, சாரங்கபாணி நான் பண்றேன்டா கவலைப்படாதேன்ட்ட. இன்னி வரைக்கும் சாரங்கபாணி வருஷா வருஷம் தன் பக்தனுக்கு பிள்ளையா இருந்துட்டு திதி கொடுத்துட்டு சுவாமியே பண்ணிட்டான்.
சத்தியம். பக்தாளுக்கு பகவான் தான் எல்லா விதத்திலையுமே இருக்கா. இங்க துக்கார வேஷத்தை வந்து பகவான் அழகா திதி கொடுத்துட்டான். பித்ருக்கள்லாம் பரம திருப்தி அடைஞ்சு அவளுக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சிடுது. தேவர்கள்லாம் அசந்து போறா. இதெல்லாம் நடக்குமா உலகத்துல? கலியுகத்துல நடந்தது, 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எதுவுமே அதிகமா சொல்லல. ஏகநாதர் வீட்டுக்கு பகவானே பிரத்யட்சமா வந்தான் காண கிடைக்க. அழகா திதி எல்லாம் கொடுத்தாச்சு, ஜோரா எல்லாம் நடந்தாச்சு. அவ பகவான் சொன்னா, சரி அந்த பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் கொடு, நான் அதெல்லாம் அலம்பி அழகா ஒவ்வொரு வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா. சரி நீங்க போயிட்டு வாங்க, அப்புறம் நம்ம சாப்பிடலாம்னா சரின்னுட்டான். அழகா பாத்திரம் எல்லாம் வாங்கி இந்திரியான நதிக்கடல உட்காந்து பகவான் அந்த பாத்திரத்தை தேய்ச்சி அலம்பி அவளுக்குள்ள என்ன பாக்கியம் பாருங்க, பாண்டரங்கன் கிட்ட பாத்திரத்தை கடந்து கொடுத்தான். பகவானே அதை தேய்ச்சி கொடுத்தாங்கன்னா இதை விட வேற என்ன பாக்கியம் போடும்? அத்தனை அழகா அந்த பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி சுவாமி ஒவ்வொருத்தர் வீட்லயா போய் கொடுத்தா. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணா, இந்த மாதிரி எப்பொழுதும் பொறுப்பா நடந்துக்கோ, தெரிஞ்சுதா துக்காரா, உன் குடும்பத்தை நீதானே பாதுகாக்கணும். எப்ப பார்த்தாலும் விட்டல் விட்டல்னு கடந்து அலையாதேன்றா சொல்றதுக்கு தெரிஞ்சுட்ட, அது யாருக்கும் தெரியல. விட்டல் விட்டல்னு கடந்து அலையாத பக்தி வேணும்தான், பக்தி வேண்டான்னு நாங்க யாருமே சொல்லல. ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா? இவ்வளவு பக்தி பண்ணா போதும், குடும்பம் சௌக்கியமா வாழறதுக்கான பக்தி தான் பண்ணணும். அப்படிதான் உலகத்தை எல்லாரும் சொல்றான். எல்லாத்தையும் விட்டு பக்தி பண்ணி யாரும் சொல்றது இல்லை. விட்டுலாம் சொல்லித்தான், சரி இனிமேல் ஒழுங்கா நடந்துக்கிறேன், முயற்சி பண்றேன், இப்படியே சொல்லிட்டு வரோம். யாருக்கும் தெரியல விட்டலன் பத்தி, விட்டலன் கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அழகா பகவான் பார்த்து வந்தா வீட்டுக்கு திரும்பி போகவே இல்லை, அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். இங்க ஆவதி கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கா, வருவார் 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 வருவார். இவர் அங்க நாத்து நட்டுருக்கார். எல்லாம் முடிச்சவன அழகா அவன் தானியத்தை கொடுத்தா, தானிய கதிர்கள்லாம் சம்பள மாதிரி கொடுத்தா. உடனே அது தலையில வச்சுட்டு சரி சரி வீட்டுல போய் திதி பண்ணணும்னு ஓடி வரார். சுகா ஓடி வர வழியில ஒரு தேன் கூட்டுல இந்த தானிய கதிர்கள் எல்லாம் இடிச்சு கொடுத்து உடனே தேனி எல்லாம் கிளம்பி வந்து அவர் கொட்டு 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 கொட்டுறது. தேனே நிக்கிறார், விட்டல 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 தேனி கொட்டினா எவ்வளவு வலிக்கும். நிறைய தேனிக்கெல்லாம் வந்து கொட்டுறதான். இவர் பாட்டுக்கு விட்டல் நாமத்தை ஜெயிச்சுட்டு இருக்கான். அப்ப அவருக்கு தோணிப்பான், ஓ மூதாதையர்கள்லாம் இன்னைக்கு தேனி ரூபமா வந்திருக்கான்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் கேட்டு தேனிக்கள் தான் தானா போகணும், போக மாட்டேங்கிறது. விட்டலன் தானா ஒரு வழிபோக்கன் மாதிரி வந்தான். விட்டலன் தானாவே வந்தான். தன் பட்டனே இந்த தேனிக்கள் கொட்டதெல்லாம் அவனுக்கு பொறுக்க முடியல. ஓடி வந்து அவனையே தேனிகள் எல்லாம் வருத்தி விட்டான். சுண்ணாம்பெல்லாம் தொடச்சி ஒரு உடம்பெல்லாம் போட்டு விட்டான். இவ்வளோ தேனி கொட்டுறது வருத்தப்படாதா அப்படின்னா, அதுக்கு என்ன தெரியும், நான் பாட்டுக்கு அதோட கூட்டை தட்டிட்டேன், அதுக்கு கோபம் கொட்டிடுச்சு, குத்தம் என் மேல தானே, நானே தான் ஆயிடுகிறேன். நம்மளால சும்மா இருக்கோமா? தேன் கூட்டை தேனியை துரத்திட்டு தேன் எடுக்கிறாள் நம்மெல்லாம். இவர் அவ்வளவு அழகா தேனி கொட்டுறத கூட அது மேல ஒரு சுத்தம் இல்லை அப்படின்னு. ஏன்னா பக்தாளுடைய சுதயம் இப்படி சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபம் ஜெயாஜயம், சுகம் துக்கம் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எல்லாம் சமமா பாதிக்கிறது தான் பக்தாளுடைய ஒரு மனப்பு. அந்த மாதிரி தன் துக்காராம் இருந்தா விஜயன் அங்க துக்காராமா போய் சிதியெல்லாம் கொடுத்தவன் இங்க வழிபோக்கன் ரூபத்துல வந்து இவர் உடம்புல இருக்க வியாதியெல்லாம் அந்த தேனி கொட்டின வழியெல்லாம் சரி பண்ணிட்டு அழகா அனுப்பிட்டான். தன் துக்காராம்னு தெரியவே இல்லை. இது வந்தது விட்டல்னு சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் அவர் விட்டல் தெரியலான், பல சந்தர்ப்பங்கள்ல விட்டல்னு தெரியல. ஆனாலும் விட்டலன் அவருக்கு காட்சி கொடுத்துட்டுதான் இருக்கான். நேர வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு மனைவி கிட்ட அந்த தானியங்கள்லாம் கொடுத்துட்டு, சரி இதை வச்சு எதாரும் பண்ணுங்க நான் போய் பிராமணாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஆவலி பார்த்தா. கொஞ்ச நேரம் நல்லா இருக்காருன்னு நினைச்சோமே, ஒழுங்காவே இருக்க மாட்டார் போல இருக்கு இந்த மனுஷன் அப்படின்னு நினைச்சா. அவங்க ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருந்தா, இவ்வளவு நேரம் எல்லாருக்கும் அழகா பண்ணல, பாத்திரம் அலம்பிக்கிறதான போனீங்க, அதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா. இவ்வளவு ஒண்ணுமே புரியல தன் துக்காராமுக்கு. இப்ப மனைவி சொன்னா, அவங்க எவ்வளவு பார்த்தாலும் ஏதான ஒரு மறதி வந்துட்டே இருக்கு. அழகா கூட நிறைய கொண்டு வந்து அந்த கூட தோ இருக்கு, தோ சாமான்லாம் கொண்டு வந்து தோ இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டு போயாச்சு, நம்ம ரெண்டு பேரும் தான் சாப்பிடணும் பாக்கி, ஒன்றும் புரியலையான்னா. ஓன்னு அழுதாள் துக்காரம். ஆவலி கேட்டா, என்ன ஆச்சுன்னா, நான் என்னத்த சொல்லுவேன், விஜயனே வந்தவானேன்னா. இப்படி பகீன்றது, ஐயோ அவனை பத்தி திட்டு வேற திட்டிருக்கோமே, நல்ல நாள்லயே என் வீட்டுக்காரர் சும்மா விட மாட்டேங்கிறான். இப்ப இருந்தாடா, இப்ப அவளுக்கு அது வேற பயம் இருக்கு, இது துக்காராமா விஜயனா, அப்ப வந்தது துக்காராமா விஜயனா, அவ்வளவு கஷ்டம் இல்லையா, இவன் எப்ப வரா எந்த மாதிரி வரான்னு தெரியல. தூக்கி வாரி போட்டா, அதான் நான் பக்கத்துல வர வர ஒதுங்கி ஒதுங்கி நின்னானா, அவ கண்டுபிடிச்சுட்டான். அதனாலதானா எதான பண்ண இல்ல, நான் பண்றேன் சாதாரணமா துக்காரம் ஏதான பண்ண கோபமா சொல்லுவார். இன்னைக்கு ரொம்ப பவ்யமா இருந்தார் துக்காரம், ரொம்ப பார்த்தா அந்த மொழிய பார்த்தா ஒரு திருடுதனை நான் தான் இப்ப கண்டுபிடிச்சுட்டான். அந்த மொழியிலேயே ஒரு திருடுதனை கண்ணத்தனம் இருந்தது. அப்ப அவன் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கான். இப்படி பார்த்தா சரி, ஏதோ நல்லது பண்ணிருக்கான், அது வரைக்கும் சந்தோஷம். துக்காரமோ அழுதா, இவ்வளவு தூரம் வந்தாய், எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாய், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார், நீ சாப்பிடாம போயிட்டேடா விசலா, பித்ருக்களுக்கு எல்லாம் அண்ணம் கொடுத்தா, நீ சாப்பிடவே இல்லையே, பத்து பாத்திரம்தான் தேய்ச்சிருக்கியே, எனக்காக சாமானெல்லாம் சுமந்துட்டு வந்தியே, ஹே பாண்டுரங்கா ஹே பண்டரீனாதா, நீ வந்தா தான் நான் சாப்பிடுவேன்னு ஆரம்பிச்சுட்டேன். பாண்டரனுக்கு ஆசைதான் இவரோட வந்து சாப்பிடணும், ஆனா ஆவலையும் நினைச்சா பயமா இருக்கு. அது வேற இவன் தான் வந்தாங்க, அவளுக்கு தெரிஞ்சு போயிட்டு தான் கவலை. ருக்மிணி சொன்னா, தைரியமா போய் சாப்பிட்டு வாங்க பகவான் சொன்னா, நீ வேணா கூட வாய கொஞ்சம் பயமா இருக்கு இந்த ஆவலியை பாக்கிறது. அப்ப ருக்மிணி பிராட்சி சொன்னா, அப்ப மட்டும் தைரியமா போனேன், அப்ப துக்காரா வேஷத்துல போனேன், தானா ஒரு தைரியம் வந்து கொடுத்து, இப்ப பாண்டங்கனா போகணும் இல்லையா அப்படின்னு. தாயா சொன்னா, துக்காரா இருக்கான் தைரியமா போங்கன்னு. உடனே பாண்டரங்கன் சாட்சாத் மன்மத மன்மதனாக, கோட்டி சூரிய பிரகாசனாக, வைஜயந்தி வனமாலிதாரியாக, பீதாம்பரதாரியாக, கால்கள்ல சலங்கையெல்லாம் சப்தம் போட, அழகா துக்காராம் வீட்டு வாசல்லேந்து உள்ள நுழைஞ்சான். எப்படி இருக்கும், பகவான் கதவை தட்டி நான் உள்ள வரலாமா, துக்காராம் வீடுனா நேரம் வந்துடுவான், ஆவலி கூட இருக்கிறதுனால உள்ள வரலாமா, ரொம்ப மரியாதையா டீசெண்டா, உடனே யாரு அப்படின்னா, இல்ல நான் விஜயன் வந்திருக்கேன் துக்காராம் கூட்டா, ஓ வா 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 அப்படின்ற, என்னமோ யாரோ வர வேற வரக்கூடாது வீட்டுக்கு வந்தா மாதிரி. விஜயன் அழகா வந்தா, துக்காராம் வந்தா, நெடுஞ்சான் இல்லையா விழுந்தான். அப்போ என் மூதாதிகள் என்ன பாக்கியம் பண்ணிருக்கான், நீ திதி கொடுத்துட்டிய, அவளுக்கு எல்லாம் இன்னைக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னா. பகவான் ஒன்னும் பதிலே பேசல, ஆவள் இப்படி முறைச்சு பார்த்தா, இப்படி ஒரு பார்வை பார்த்தா, பகவான் இப்படி சிரிச்சான், ஒன்னும் சொல்லல, இலையெல்லாம் போட்டா, துக்காராமும் பாண்டரங்கனும் உட்காந்து சாப்பிட்டாரு. இவ்வளவு நல்லா இருக்கும், நம்ம வீட்டுல பாண்டரங்கன் நம்ம பக்கத்துல இலைய போட்டு சாப்பிட்டான், நடக்குமாண்ணா, பக்தி பண்ணா நாமஜபம் பண்ணா பாண்டரங்கா எங்க வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டா, சத்தியமா ஒரு நாள் வருவான், கூடவே நானும் வருவேன். கூப்பிடணும் அம்மாவே, நீ நான் கூப்பிடு போலே, யார் யாரையோ கூப்பிடுறோம், சும்மா கூப்பிட்டு வைக்கோளே, வரானா பார்க்கலாமே, நம்ம கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, உண்மையே டெஸ்ட் பண்ணி பாருங்களோட, எத்தனால தான் கதை கேட்டுட்டு இருப்பேன், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நாங்கள் சொல்றதெல்லாம் உண்மையா, ஏதோ கதை சும்மா ஒரு பாட்டு வந்து அப்பப்ப வந்து கதை பண்ணிட்டு இருக்காரு ஆயிடுறாரு இல்லையா, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பாண்டங்கா சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுங்கோட, மானசீகமா அன்போட பக்தியோட நாமத்திரம் பண்ணி கூப்பிட்டா வருவான். துக்காராம் வீட்டுக்கு வந்தவனுக்கு உங்க வீட்டுக்கு வர்றது ஒன்றும் கஷ்டமே கிடையாது, அந்த ஆசையோட அந்த பரிதரிப்போட கூப்பிடணும். திரௌபதி கூப்பிட்டோம் ஓடி வந்தான் இல்லையா, அதே மாதிரி துக்காராம் கூப்பிட்டோம் ஓடி வந்தான், அதே போல நீங்களும் கூப்பிட்டோம் உங்க வீட்டுக்கு வருவோம், சத்தியமா சொல்றேன், சந்தேகமே வேண்டாம். அழகா துக்காராமும் பாண்டரங்கனும் சாப்பிட்டார்கள், பாண்டரன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப நன்னா இருக்கு. ஆவலி கைக்கு தங்க வளையல் தான் போடணும் அப்படின்ட்டு வாய வச்சு சும்மா இருந்தா, ஆவலி ஒரு மரம் முறைச்சா போடுற சாப்பாடை சாப்பிட்டு ஓடி போயிருந்தது, ஏசியாவே இருக்கப்படா, வந்தியோ ஏதோ வீட்டுக்கார சொன்னாரு, மரியாதைக்கு கூப்பிட்டு உட்காந்து சாப்பாடு போட்டுருக்கு அப்படின்னு வாய் சரக்கலையே சுவாமி. சுக்காராம் கேட்டார், என்ன பாண்டரங்க சபதியே காணும், சாப்பிடும்போது பேசக்கூடாது, பெரியவா சொல்லியிருக்கான், அதனால இப்ப சேஷராஜ் இல்லை அப்படின்னா. ருக்மிணி பிராட்டி, சத்யபாமா, ராதிகா ராணி எல்லாம் ஆச்சரியமா பாவத்துக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்ன வேணும், என்ன பாடுபடுத்துறாரு எல்லாரும், இவர் கொஞ்சம் பதற்றம் அப்படின்னு சிவபெருமான் எட்டி பார்க்கல. சுவாமி நானும் வரட்டமா சும்மாரியா, எனக்கே இந்த படாதவாடு மட்டும் இருக்கேன், நீர் வேறையா அப்படின்னு நல்லா அன்னைக்கு சாப்பிட்டதே போதும். ஏற்கனவே சிவபெருமானும் பாண்டகனும் சுகாரம் சாதம் போட சாப்பிட்டாரு. இப்படி அழகா எல்லாம் நடந்தது. பாண்டகன் கிளம்பி போனார். சுகாராம் சொன்னார், ஆவலி கொஞ்சமாவது பாண்டகனை புரிஞ்சுக்கோயே, எவ்வளவு சமர்த்தா இருக்கான் பாத்தியா, எத்தனை அழகா அவனுக்கு ஒத்தாசம் பண்ணான் பாத்தியா, நம்ம குடும்பத்தை எவ்வளவு அழகா கவனிக்கிறான் பாத்தியா. சொன்னா பெண்ணு அதுக்குதான் இன்னைக்கு சோறு போட்டாச்சு, இல்ல சும்மா இருந்தது, இன்னைக்கு என்னெல்லாம் வேலை பண்ணாலும் அதுக்கு கூலி கொடுத்தாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. சுகாராம் கடுத்து என்ன பேசுறதுன்னே தெரியல, பகவானுக்கு யாரா கூலி கொடுக்க முடியுமா, பகவானுக்கு யாராவது நான் பண்ணி நீ பண்ணதுக்கெல்லாம் நான் பண்ணிட்டே யாராவது சொல்லிட முடியுமா. ஆனால் நம்ம அப்படிதானே பண்ணுறோம், நான் வேண்டின்னா உண்டியில் 100 ரூபா போட்டேன், ஏதான விஷயம் நடக்கணும் வேண்டிட்டு இருப்போம், 100 ரூபா வேண்டியதா கரெக்டாக 100 ரூபா தான் போடுவோம், அது 101 ரூபா போட்டால் கூட நமக்கு கொடுத்தோம், 100 ரூபா தான் சுவாமி கேட்டுருக்கேன், அது 1000 ரூபா போடுங்களா யாராவது வேண்டான்னு. எல்லாமே பகவான்கிட்ட ரொம்ப இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்போம், அவன் நமக்கு உரிமை உடையவன், அவன் எதையுமே கேட்கறது இல்லை. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் பகவான் நம்ம கூலிக்காரனாக தான் வச்சுருக்கோம். அழகா பகவான் இப்படி எல்லாம் லீல பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் நடந்துட்டு இருக்கு. சுகாரம் இப்படி சௌக்கியமா இருந்துட்டு இருக்காரு. இப்பெல்லாம் நிறைய நாமதேவர் கீர்த்தனை எல்லாம் பாடுறார் தன் சுகாரம். அழகா பல பக்தாளுடைய கீர்த்தனைகள், பானுதாசர் அந்த மாதிரி பெரியவாளுடைய கீர்த்தனைகள் இதெல்லாம் பாடி பாடி அசந்து போற இந்த மாதிரி எழுதியிருக்கா வாழலாம். கீர்த்தனைகள் எத்தனை ஜோரா இருக்கு, சார் எவ்வளவு அனுபவங்கள் இருந்தா இப்படி கீர்த்தனை எழுதியிருப்பான் அப்படின்னு ரசிச்சு அனுபவிச்சுட்டு ராத்திரி முழுக்க இதையே புலம்பிண்டு படுத்துக்கிறார். அழகா நாமதேவர் கீர்த்தனைகள்லாம் பாடி பாடி இவ்வளவு அனுபவம், எவ்வளவு அனுபவம், திருப்பாவே அவ்வளவு அழகா இருக்க அனுபவம், அந்த மாதிரி பாடிண்டே இருக்கார். அப்ப பகவான் பார்த்தான், சுகாராமுக்கு இந்த மாதிரி கீர்த்தனை பாடணும்னு ஒரு ஆசை வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி தூங்கிட்டு இருக்கார் சுகாராம். நாமதேவரை கூட்டிண்டு வர, நாமதேவர் தான் சுகாராம வர, ஆனா நாமதேவரையும் கூட்டிண்டு பகவான் வந்து தூக்கத்திலேருந்து சுகாராம் பக்கத்தில் வந்து உக்காந்துட்டார். சுகாராம் அப்படின்னு எழுப்புறார். சுகாராம் சொப்பனத்தில் பார்க்கறார் பகவான் கிட்டலன்னு சொல்றா, தோபார் இந்த நாமதேவன் என்னை பற்றி 100 கோடி அபங்கம் பாடணும்னு வந்தான். நேற்று தான் உட்காந்து நாங்கள் கணக்கு பண்ணி முடித்தோம், ஒரு 550 லட்சம் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அந்த அபங்கத்தெல்லாம் நீ பாடுவேன்னு அப்படின்னு. நமக்கு அவ்வளோ அபங்கம் தான் நீங்கள் தெரியவே தெரியாது. உடனே சுகாராம் சொன்னார், நாமதேவர் ரொம்ப பெரியவர், அவருக்கு எல்லாம் வரும், எனக்கு வருமா, எனக்கு பெரிய படிப்பு கூட கிடையாது, பெருசாக பள்ளிக்கூடம் போய் பெருசாக ஒரு இலக்கணம் எல்லாம் கூட படித்தவர் கிடையாது, நான் போய் என்னத்தை சொல்றது, நான் போய் எப்படி பாட முடியும் அப்படின்னு. பாண்டகன் சொன்னான், உனக்கு என்ன அனுபவிக்க தெரியும் இல்லையா, என்ன ஒன்று அனுபவிக்காமல் இருப்பேனா, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொன்னேன், ஐயோ எவ்வளோ அழகாக இருக்க சுந்தரத்தைய தியானம் பகவான் திருப்பேன் எவ்வளோதான், இந்த மாதிரி உனக்கு தோன்றதெல்லாம் நீ பாட அப்படின்னு. அப்படியா அப்படின்னு, ஆமா அப்படின்னு பகவான் அழகா தன்னுடைய கரங்களை கொண்டு வந்து சுகாராம் நெஞ்சில் அப்படின்னுச்சான். உடனே நாமதேவர் சுகாராம் தலையில தன் கையை வச்சார். ராத்திரி படுத்துக்கோ, இது நினைச்சும் படுத்துக்கோ, சுகமா இருக்கும். ராத்திரி ஒரு நாள் ராகவேந்தர் கை தலையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி ராகவேந்தர் மடியிலேயே படுத்துக்கோங்க, கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு நாள் ராமானுஜன் மடியில படுத்துக்கோங்க, ஒரு நாள் ஆதிசங்கர் பகவத் பாதம் மடியில படுத்துக்கோங்க, அழகா நெஞ்சு மேல பாண்டரங்கன் கை இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, இல்லாட்டி அழகா பாண்டரங்கன் மடியில படுத்துக்கோங்க, ருக்மிணி தேவியோடைய கையை நம்ம மேல அப்படி தட்டின்றிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. எவ்வளவோ கண்டதை நினைக்கிறோம், கேவலத்தை எல்லாம் நினைக்கிறோம், அசிங்கசிங்கமா நினைக்கிறோம், அடுத்த வாழ்க்கை தெரியாதுன்னு நினைக்கிறோம். அப்ப இதையும் நினைக்கலாமே, இதுல என்ன கஷ்டம் இருக்கு, இதுக்கு பைசா வேணுமா, உங்க வீடு கூட வீடா இருந்தாலும் இது நடக்கும், மனசு தானே, மனசுக்கு ஒன்று வேறு எதுவுமே வேண்டாம், நீங்கள் ட்ரெயினில் போனாலும் கூட இதை நினைக்க முடியும், கற்பனையாகவே இருக்கட்டும், தப்பு இல்லை, ஒரு நாள் கற்பனை சத்தியமாக மாறும். அழகா பாண்டகன் விட்டால ஹிருதயத்து மேலே கை வச்சுட்டான், நாமதேவர் அவர் தலை மேலே கை வச்சுட்டார். அப்படியா பாடு கேத்துக்கா, பாடு 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 பாடுன்றார். அவர் பாட்டு என்னமோ வளர ஆரம்பிச்சுட்டார். அன்னிலேருந்து வந்தது தான் அபங்கம், துகாராமுடைய அபங்கம். பாண்டரங்கன் தானே தூண்டினான் அபங்கம் பாடு, அதுல நிறைய அபங்கம் உண்டு, ரொம்ப அழகான ஒரு அபங்கம் பாண்டரங்கனை பத்தி சுகாராம் சொன்னது. சுந்தர தேத்யான
பாண்டவங்களை வர்ணிக்கும் போது சுந்தரா அப்படின்றார். சுந்தர பரிபூர்ண நம்பின்றோம் இல்லையா.
பாண்டரங்கன் என்னைக்குமே சுந்தரன் தான். அந்த இடுப்புல கை வச்சு நிற்கிற ஸ்டைலே போதும், சொத்தியே எழுதி கொடுத்துடலாம்.
சுந்தரத்தே தியான உபேவிகே வரி கரகட்டாவரி தேவோனிய, அதெல்லாம் மராட்டி வார்த்தைகள்,
ரொம்ப சாதாரண கலோக்கியல் மராட்டி.
இப்ப நம்மெல்லாம் நல்ல தமிழ் பேசுறது கிடையாது இன்னைக்கெல்லாம்,
ஒரு கலவை தமிழ் அப்படி பேசுறோம் இல்லையா,
வழக்கு தமிழ்னு சொல்லுவோம்.
நல்ல இலக்கண தமிழ் அப்படின்லாம் கிடையாது,
ஒரு வழக்கு தமிழ்,
வழக்கில் பேசுகிறோம்.
கோயம்புத்தூர் பக்கம் போனால் ஒரு தமிழ்,
திருநெல்வேலி பக்கம் வந்தால் ஒரு தமிழ், தூத்துக்குடி
மதுரைக்கு ஒரு தமிழ்,
இப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தமிழ்,
வழக்கு தமிழ்னு சொல்லுவோம்.
அந்த மாதிரி இது ஒரு
வழக்கில் பேசக்கூடிய ஒரு மராட்டி பாஷை.
பெருசாக அதுக்கு ஒன்றும்
ஒரு இலக்கணம் எல்லாம் கிடையாது,
ஆனால் அழகாக இருக்கும்.
இன்றைக்கும் பார்க்கலாம்
பன்றியபுரத்தில்
ரொம்ப சாதாரணமாக
இந்த அபந்தமெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க.
மராட்டியில்
ரொம்ப சாதாரண ஜனங்கள்
இருப்பா இல்லையா, மராட்டிக்காரெல்லாம்
ரொம்ப ஏழையான ஜனங்கள்,
கூலி வேலை செய்கிறவாள்லாம்
கூட இந்த அபந்தம் எல்லாம்
சாதாரணமாக பாடுவாள்.
ஆனால் அவளுக்கு அது ஒரு
சந்தோஷம்.
ஆனால் அவளுக்கு விக்கலன்
எங்களோட தெய்வம்,
எங்கள் விக்கலனை
பற்றி நாமதேவர் மகாராஜ்
பாடியிருக்கார்,
சுகாராம் மகாராஜ்
பாடியிருக்கார்
அப்படின்னு சொல்லிட்டு
அவ பாட்டு பாடுவாள்.
சுந்தரத்தே தியான
உபே விதே வரி
கர
கரகதாவரி
தேவோனியா.
அவன் எப்படி இருக்கான்னா,
அந்த இடுப்புல கையை
வச்சுட்டு செங்கல் மேலே
நிற்கிறான். கரே கதாவன்
இடுப்புல கையை
வச்சுட்டு
அப்படி செங்கல் மேலே
நிற்கிறான்.
சுந்தர
தேஜான
உபே
விடேவரி
கர
கதாவரி
தேவுனியா.
அந்த பகவான்
இடுப்புல கையை
வச்சுட்டு செங்கல்
மேலே
அழகா சுந்தரனா
அப்படி நிற்கிறான்.
அந்த பகவான்
அப்படி வர்ணிக்கிறார்,
துளசி
ஹார
கலா
காசே பீதாம்பர.
இந்த கழுத்தில்
துளசி மாலையை
போட்டு இருக்கான்,
அழகா
இடுத்துல
ஜோரா
பீதாம்பரம்
கட்டின்னு இருக்கான்.
ஆவடே
நிரந்தர
கேசி தியார,
ரொம்ப அழகா
அந்த உலகத்தில் ரொம்ப
அழகான ரூபம்
யாருன்னா
பாண்டரங்கன்.
அழகா
வர்ணிக்கிறார்,
செங்கல் மேல
இடுப்புல கையை
வச்சுண்டு
கழுத்துல
துளசி மாலையை
போட்டுண்டு
பத்து
பீதாம்பரம் கட்டிட்டு
பிரபு நிற்கிறான்.
மகர
குண்டல
தளபதி ஸ்ரவணி,
அழகா
காதுகளில்
மகர
குண்டலம் போட்டுருக்காங்க,
கூட இப்படி இங்கே வச்சிருக்கா
பாருங்க பேரல்.
இந்த பாண்டவன்
அப்படியே வர்ணிக்கிறார்,
மகர
குண்டல
தளபதி
ஸ்ரவணி
கண்டி
கௌஸ்துபமணி
விராஜித்த,
கழுத்தில்
அழகா
கௌஸ்துபமணி
எல்லாம் போட்டுருக்கான்.
சுகாமனே
மாதே
ஆச்சரியமாகேசி
சர்வசுக
பாகீன
ஸ்ரீமுக
ஆவடிங்க,
சுகாவுக்கு
இவன் தான்
அழகனா தெரிகிறான்.
இவனை தவிர
சர்வசுகம்
தரக்கூடியவன்
எவனுமே
இல்லை.
சுகதரம்
அபரம் ந
ஜாது தானே,
குலசேகரவாழ்வா
ருந்தமாரா
சொல்றா,
என் மனசே
ஹரிச்சரண
ஸ்மரணத்தை
போல
சுகம்
தரக்கூடிய விஷயம்
எதுவுமே
இல்லைன்னு சொல்ற.
சுந்தர
தேஜான
உபவிடேவரி
கரகடாவரி
தேவுனியா
துளசிஹார
கலாகதி
தாம்பர
துளசிஹார.
அந்த
கழுத்து அழகான
துளசி மாலை
போண்டு
ஆவடு
நிரந்தர
தேசி
தியான
மகர
குண்டல
தளபதி
ஸ்ரவணி
கண்டி
கௌஸ்துப
மணி
விராஜித
சுகமனே
மாதே
கேதி
சர்வ
சுக
பாயின
ஸ்ரீமுக
ஆவடினே.
சுந்தர
தேத்யான
உபவிடேவரி,
வாஸ்ரீமான
ஒரு அபங்கம்.
மராட்டிக்காரெல்லாம்
ரொம்ப சுலபமாக
இதை பாடுவார்,
எனக்கு ரொம்ப பிடிச்சது.
நிறைய பேர் பாடி
நான் கேட்டுட்டேன்,
முதல் தடவையாக இதை
நான் இங்கே தான்
பாடுறேன்.
அது நிஜமாகவே
அதான் விக்கல் பிடிக்கும்,
அவங்க
ரொம்ப பிடிக்கும்.
குடும்பமான வரைக்கும்
அவங்க அப்படி நான்
ரசிச்சுட்டு போயிடுறேன்
சொல்கிறது கிடையாது.
ஆச்சரியம்,
அந்த பாண்டரங்கன்
இடுப்பில் கையை வச்சுண்டு
பீதாம்பரம்
கட்டிண்டு
கழுத்தில்
துளசி மாலை
கௌஸ்துபமணி
எல்லாம் தெரிச்சுண்டு
காதல
மகரகுண்டெல்லாம்
போட்டுண்டு
இந்த செங்கல் மேலே
நிற்கக்கூடிய சுந்தரன்
தான் சர்வ
சுகத்தையும்
தரக்கூடிய
பாண்டுரன். இப்படி விதவிதமா அபங்கம் எல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டார். காத்தால எழுத்தோட வந்துட்டே இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். குருஜியம்மா நான் பார்த்திருக்கேன், திடீர் அர்த்தராத்திரி எழுந்து பாடிட்டே இருப்பாள். காத்தால எழுந்து சமைக்கும்போது எதாவது பாடிருப்பாங்க. குருஜியம்மாவோட நிறைய கீர்த்தனைகள் உண்டு, திடீர்னு பாடிட்டு இருப்பாள். நாங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு எழுதினோம். முதன் முதல்ல அம்மா ஏதோ பாடிட்டுருக்காளேன்னு சொல்லி கேட்டு கேட்டு நாங்கள் எழுதினோம். எல்லாரும் அதை கேட்டுதான் இன்னைக்கு அவ்வளவு குருஜியம்மாவுடைய பாடலாம் இருக்குன்னா அம்மா பாட்டுக்கு பாடிட்டு இருப்பாள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது தானாவே பொங்கி 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 வரும். எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. இந்த பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிபுரம் போகும்போது தானா வந்தது. நாங்க பாடம் நின்றுட்டு இருந்தோம், பாண்டரங்க பஜனை பண்ணிருந்தோம். அப்ப வந்தது இந்த பாண்டுரங்கா பண்டரிநாதா. அப்போதே இப்படி பாடிட்டே இருக்கும். போன தடவை பண்டரிபுரம் போகும்போது வந்து பாட்டு அந்த மாதிரி பஜே பாண்டுரங்கா ஒரு தடவை பண்டரிபுரம் போகும்போது தானா வந்தது. அது உள்ளுக்குள்ள பகவத் தியானம் வந்துருக்குன்னா நம்ம ஒரு விஷயத்தை நல்லா ரசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை ரசிக்கிற விஷயத்தை விதவிதமா ரசிச்சு அனுபவிச்சு சொல்ல வந்துடும். அந்த மாதிரி துகாராமுடைய அபங்கம் எல்லாம் கிருஷ்ண மாதே மாதா கிருஷ்ண மாதே பிதா ரொம்ப அழகா சொல்ற. கிருஷ்ணன் தான் எனக்கு அம்மா, கிருஷ்ணன் தான் எனக்கு அப்பா, விட்டலன் தான் எனக்கு பந்து, விட்டலன் தான் என்னுடைய எல்லாமே அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி நிறைய அபங்கம் எல்லாம் எழுதுற எல்லா ஜனங்களுக்கும் சுலபமா இருக்கு. அவா பாஷை இல்லையா? இப்ப எப்படி திருப்பாவை நமக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம தமிழ் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு தமிழ் அப்படின்னு. அந்த மாதிரி துக்காராமுடைய அபங்கம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் பாடுறா, துக்காராமும் ஆடுறார் பாடுறார், எல்லாரும் ஆவலி பாக்குறா. இதெல்லாம் நன்னா தான் பண்றேன், வீட்டை மட்டும் கவனிக்க மாட்டேங்கிறாரு. எல்லாத்துக்கும் கருப்பன் தான் காரணம். எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே பாடிட்டு இருக்கார் அப்படின்னு. துக்கா பாட்டுக்கு பாடிட்டு இருக்கார். பாண்டனுக்கு சந்தோஷம், இன்னும் பாடு இன்னும் பாடு இன்னும் பாடு சொல்லிகிட்டே இருக்கான். அவர் பாட்டுக்கு எழுதி தள்ளுற. வீட்டில் பழைய காகிதங்கள்லாம் இருக்கு, அந்த காகிதங்கள்லாம் எடுத்து ஒரு பழைய நோட் புக் எல்லாம் தெரிஞ்சு. இந்த காலத்து அதெல்லாம் கிடையாது, இருந்தாலும் இந்த காலத்தில் பிறகு எல்லாத்தையுமே அறிஞ்சுடும். பாவமாக இருக்கு. அந்த பழைய பேப்பர்லாம் எடுத்து அது ஒரு செய்யல் போடும், அதை பத்திரமா வச்சுட்டு அப்பா அம்மா திரிச்சு கொடுப்பான். நிஜமாவே அவனோ அவங்க பேப்பரை திரிக்கவே முடியாது, திரிக்கவே முடியாது. இந்த காலம் டக்கு டக்குன்னு குழந்தைகள் திரிச்சு விடுறது. அதெல்லாம் நிஜமாவே ஒரு சுகம். பழைய பில்லெல்லாம் இருக்க பில்லெல்லாம் சேர்த்து ஒரு நோட்டை வச்சு பின்னாடி எழுதுவோம். ரஃப் நோட்டுன்னு ஒரு பேர். இந்த காலத்தில் நல்ல நோட்டை வாங்கி ரஃப் நோட்டுன்றான். அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ரஃப் நோட்டுன்னு ஒன்று வாங்கினதே கிடையாது. இந்த மீது போன டைரி, பழைய பேப்பர், ஏதாவது ஒரு பக்கம் வெள்ளையாக இருந்தால் போதும், ரெண்டு பக்கம் கூட வெள்ளையாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஒரு பக்கம் வெள்ளையாக இருந்தால் போதும், அதெல்லாம் தச்சு ஒரு நோட்டாகும். நிஜமாவே அது ஒரு ஆனந்தமான ஒரு காலகட்டம் தான். அந்த மாதிரி சந்துக்காரம் அழகாக பேப்பரில் எழுதுகிறார். இன்னைக்கும் தேகுல தன் துக்காராம் தன் கைப்பட எழுதின அபங்கத்தினுடைய அந்த காகிதங்களை பொக்கிஷமா வச்சிருக்கான். இன்னைக்கும் தேகு போனோம்னா பாண்டரங்கன் கோவில்ல துக்காராம் கைப்பட எழுதின அந்த காகித பிரதிகள் அப்படியே இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும். துக்காராமுடைய கையெழுத்து முத்து 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 முத்தா எழுதிருக்கான். அந்த மாதிரி அழகா அபங்கம் எல்லாம் எழுதுறார். எப்ப பார்த்தாலும் பஜனை பாடுறார். ஜனங்களுக்கு எல்லாம் சொல்ற பிரகலாத மாதிரி பக்தி பண்ணுங்கோ, துருவன மாதிரி பக்தி பண்ணுங்கோ, திரௌபதிக்கு ஓடி வந்த கண்ணன் உங்களுக்கும் ஓடி வருவான், கவலையே படாதீங்கோ, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண தெய்வம் உங்களுக்கும் உண்டு, இப்படியே சொல்லிட்டு இருக்கார். ஆச்சரியமா ஜனங்களும் சாயங்கால வேலை ஆயிடுச்சுன்னா நேர கோவிலுக்கு வந்துடுவான், சுக்காரம் பஜனை பண்ணுவார். ஏன்னா அந்த காலத்துல வேற என்டர்டைன்மெண்ட்லாம் கிடையாது. இந்த மாதிரி டிவி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த காலத்துல சாயங்காலம் ஆயாச்சுன்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்து உட்காந்துருவான், உபன்யாசம் பண்ணுவார்கள், பகவத் விஷயம் கேட்பா, அழகா சாப்பிட்டு ராத்திரி பகவத் சிந்தனையோடு தூங்கும். ஆண்டாச்சு வழியா உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படி ராத்திரி வரும்போது நிம்மதியா படுத்துப்பான். காத்தால வெடியல் காலம்புற கருக்கல்லையே எழுந்துருவா. ரெண்டரை மணிக்கு இப்பெல்லாம் ரெண்டரை மணிக்கு அர்த்தராத்திரோம், ரெண்டரை மணிக்கு அர்த்தராத்திரி. எனக்கு தெரிஞ்சு ரெண்டரை மணி வெடிகாலம் எங்கன்னா திருப்பதியில அவர் எழுதி விட்டுறார், எல்லாரும் எழுதி விட்டுருவார். அதுக்கப்புறமா குருவாயூர் இந்த குட்டன் இருக்கான் பாருங்க, குருவாயூர் பண்ண அது ரெண்டரை மணிக்கு எல்லாரும் எழுதி விட்டு வா 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 வான்னு கூப்பிடுவோம். இவா ரெண்டு பேர் தான் ரெண்டரை மணிக்கு எழுதிக்கிறோம் ஆசாமி, மற்ற எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திக்கிறான். எல்லா பெரும்பாலுமே நம்ம ரெண்டரை மணிக்கு எழுந்துருவா. கீழ்வானம் வெள்ளஞ்சி எருமை சிறுநீருமெய்வான் பரந்தனகான் அப்படின்ற ஆண்டா. அந்த ரெண்டரை மணிக்கெல்லாம் கீழ்வானத்தை ஒரு லேசம் ஒரு வெளிச்சம் வரும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி அழகா வேற ஒன்றும் கிடையாது. சுக்காரம் பஜனை பண்ணுவா. புராண இதிகாசங்கள்லாம் அவருக்கு தானா வர்றது. அவர் பாடி சொல்றாரு, பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, துருவனுக்கு சிவம் பண்ண பகவான் உங்களையும் காப்பாற்றுவார், குந்தி குடும்பத்தை காப்பாற்றணும் உங்களையும் காப்பாற்றுவார், பரிசுத்துக்கு அனுகிரகம் பண்ண பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார், கவலைப்படாதீங்கோ, தைரியமா இருங்கோ, நிம்மதியா இருங்கோ, விடலன் இருக்கா, நம்ம இந்த வாழ்க்கையை வாழறதுக்காக தான் வந்திருக்கோம். வையத்து வாழ்வீர்கள். விட்டலன் குடும்பத்தை காப்பாற்றுவான், விட்டலன் உன் உடம்பை பார்த்துப்பான், விட்டலன் உன் குழந்தைகளை பார்த்துப்பான். தைரியமாறு, நிம்மதியாறு, நிறைய பஜனை பண்ணு. உக்காந்தாலும் விழுந்தாலும் மின்னாலும் விட்டலா விட்டலா விட்டலான்னு சொல்லு. எல்லா ஜனங்களுக்கும் இப்ப வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வந்தது, மனசுல ஒரு தைரியம் வந்துடுத்து சரி பாத்துக்கலாம் அப்படின்னு தானாக விட்டல 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 ஜபிங்கோ. என்ன கஷ்டம் இருக்கு, கை இருக்கு, வாய் இருக்கு, மனசு இருக்கு. சும்மா சும்மா கவலைகளில் வாழ்ந்துட்டு இருக்காதீங்க, பிரச்சனை நினைச்சு புலம்பின் இருக்காதீங்க. எல்லாத்தையும் கொண்டு விட்டலன் பாதத்தில் போட்டுடும். அதுதானே விட்டலன் பாதத்தை பிடிக்கணும். எதுவுமே என்னோட இல்லை, எதுவுமே எனக்கு தெரியாது. விட்டலா நான் உன் குழந்தை, என்னை காப்பாது, எனக்கு அனுகிரகம் பண்ணு. பயம் வந்தாலும் சரி, கவலை வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, விட்டலன் இருக்கான் பார்த்துப்பான். தைரியமா இருந்து நிச்சயமா பகவான் ஏதான ஒரு வழி பண்ணி நல்லது பண்ணுவான். கவலையே படாதீங்க. எத்தனையோ குடும்பத்தை பகவான் அழகா காப்பாத்தின்னு இருக்கான். காட்டில் இருக்க சிங்கத்தோட குடும்பம், மான் குடும்பம், இதெல்லாம் காப்பாத்துறவனுக்கு நம்ம குடும்பத்தை, நம்ம குழந்தைகளை காப்பாத்துறது ஒரு கஷ்டமா. நிச்சயமா காப்பாற்றுவோம். விட்டலனுக்காக வாழ்ந்தோம். அழகா அவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்றா, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டா. இப்ப குட்டி குட்டி குழந்தைகள்லாம் கூட விட்டல் நாமத்தை ஜோரா ஜபிச்சிருந்துருக்கு. அப்ப அழகா ஒரு நாள் ருக்மிணி பிராட்டி சொன்னா, இந்த துக்காராம்க்கு நீங்க உபதேசம் பண்ண வேண்டாமா, உபதேசம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னா. பகவான் நாமா, நானும் அவனுக்கு உபதேசம் பண்ணணும்னு நினைச்சிருந்துருக்கேன். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. உடனே பகவான் பார்த்தா ஒரு நாள் சொப்பனத்துல ஸ்வயம் பாண்டுரங்கனே அழகா வேஷம் போட்டு வந்துட்டான். துக்காராம்க்கு ஒரு சொப்பனம், கனவு கண்டான். கணா கண்டேன் தோழினான் ஆண்டாள் சொல்றா இல்லையா, தெருவில் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கா சம் துக்காராம். அப்ப எதிர்க்க ஒருத்தர் வரார், ஒரு பிராமணர், தேஜோமயமா இருக்கார், நல்ல ஆஜான பாகுவா இருக்கார், கோபி சந்திரம் எல்லாம் வச்சுட்டு இருக்கார், கழுத்துல துளசி மாலை போட்டு இருக்கார், கையில ஒரு சம்பூரா வச்சுருக்கார். அவர் பாட்டுக்கு அழகா பஜனை பண்ணிட்டு வரார். சுக்காராம் யாராவது பக்தர்கள் பஜனை பண்ணா உடனே அவர்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணுவா, எந்த இடம்லாம் பார்க்கவே மாட்டார். உடனே சுக்காராம் அழகா அவரை சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி கை கூப்பிடார். பிரபோ எவ்வளவு அழகா பஜனை பண்ற அப்படின்னா, உடனே அவர் சொன்னார், உடக்கிற மாதிரி பஜனை பண்ணணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னா. ஆமா எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னா. உடனே அழகா அவர் தலையில கை வச்சு, நான் உனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றேன், அதை ஜபி அப்படின்னு சொல்லுங்கோ சுவாமினா. ராம் கிருஷ்ண ஹரின்னு உபதேசம் பண்ணார். அழகா வீதியில நிக்க வச்சு அவர் காதல ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டார். இது வரைக்கும் யாருக்கும் சில பேருக்கும் உபதேசம் ஆகலைன்னா, இப்ப துக்காராம்க்கு பண்ண பாண்டரங்களே உங்களுக்கும் உபதேசம் பண்றான்னு நினைச்சுக்கோங்கோ. கைய கூட்டிக்கோங்கோ, மனசுல பாண்டரன் நினைச்சுக்கோங்கோ, தன் துக்காராம் நினைச்சுக்கோங்கோ. அழகா தன் துக்காராமுடைய உபதேசம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஆஞ்சநேயருக்கு மரியாதை ஆக போறது தேவரை வரலாம் அப்படின்னு. அப்ப நான் சொன்ன வாக்கு சத்தியம், ஏன்னா சொல்லின் செல்லன்றது ஆஞ்சநேய மூர்த்தி. கரெக்டா அவருடைய பிரத்யக்ஷம் வந்துடுத்துனா இதை விட அருமை வரும். அதனால இப்ப மனசுக்குள்ள கான்பன் நினைச்சுக்கோங்க, ஆஞ்சநேயரே குருவா இருந்து உபதேசம் பண்றாரு நினைச்சுக்கோங்க. ராம் கிருஷ்ண ஹரி, 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 ராம் கிருஷ்ண ஹரி,
ராம் கிருஷ்ண ஹரின்னு உபதேசம் பண்ணார். அதுதான் இன்னைக்கு பண்டிகைப்படுத்த எல்லாரும் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, 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 ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. இதே சிரிச்சிருக்கோ நிச்சயமா பகவானுடைய அனுகிரகம். அதுவும் ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் அன்னைக்கு சண்டடி குடியாழ்வார் திருநக்ஷத்திர சன்னிக்கு ஒரு உபதேசம் கிடைக்கிறதுனா கோடி ஜென்மம் சுகிருத்தம். நீ எந்த சாதியாவானா இருக்கோ, எந்த குலமாவானா இருக்கோ, இந்த உபதேசத்தை உங்களுக்கு பகவான் பண்ணியிருக்கான்னு நினைச்சிட்டு ஜபிச்சுட்டே வாங்கும், நிச்சயம் மாறுதல் கிடைக்கும். நான் உள்ள போய் ஆஞ்சநேயரை பார்த்து ஓடி வந்துடுறேன். நீங்க வந்தாலும் சரி, பார்த்து வந்து திரும்ப வந்து சொல்லுவேன். அது வரைக்கும் சுவாமி கிருபை பண்றார். அப்ப நீங்க பக்தி பண்ணுங்கோ, நாமத்ரம் பண்ணுங்கோ, பகவான் பார்த்துப்பா. நாமத்ரம் தான் கலியுக தர்மம். இப்படியெல்லாம் அழகா நடந்துட்டு இருக்கு. துக்காராம் உடனே அழகா குருவிடத்தை சொல்றாரு. குரு சொல்றார், என் பேரு நான் சொல்றேன் பாபா சைத்தன்யான்னு. என் பேரு அழகா ராகவ சைத்தன்யா, கிருஷ்ண சைத்தன்யா, பாபா சைத்தன்யா, அந்த மாதிரி இதுதான் நம்மளுடைய வம்சம், நீ என்னுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஆசீர்வாதம் பண்ணான். பண்ண உடனே சன் துக்காராம் சொன்னார், எவ்வளோ அழகா குரு வந்து எனக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு, நான் ஏதானும் குரு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப சரிப்பா, நீ என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். உடனே அழகா வீட்டுக்கு அரிசிட்டு வரா. துக்காராம் சொல்ல, என்ன மனு சொல்லுங்க, எனக்கு கொஞ்சோண்டு கொஞ்சம் நெய் கொடு போதும், ஒரு சேர் நெய் கொடு, கால் சேர் நெய் கொடு போதும் அப்படின்னு. அப்ப உடனே துக்காராம் தன் மனைவியை பார்த்து சொல்றா, ஒரு கால் சேர் நெய் கொடுமா, அவருடைய குரு வந்திருக்காரு, நீ இருக்கிற வாழ்க்கை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, குரு வேற இருக்காவா, வேற வேலை இல்லை அப்படின்னு. உடனே குரு திருச்சிட்டு, சரிப்பா இதுக்குதான் நான் சொன்ன வரமாட்டேன்னு சொன்ன, நீ கேட்கல, சரி பரவாயில்ல அப்படின்னு அவர் கலந்து போயிட்டார். துக்காராம்க்கு ரொம்ப வருத்தம், என்னடா அது ஒரு குருவுக்கு ஒரு கால் சேர் நெய் கூட கொடுக்க முடியாதவங்க இருக்கேன்னு. ஆனால் ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி மட்டும் மனசை நல்லா பதிஞ்சிடுச்சு. டக்குன்னு பார்த்தா சன்ன முழிச்சா சொப்பனம் கலஞ்சிடுச்சு. சொப்பனமானால் அந்த ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி பகவத் தரிசனம் குருநாதனுடைய உபதேசம் இதெல்லாம் மனசுக்குள்ள நல்லா நின்றுடுச்சு. இப்போ இன்னும் நிறைய அபங்கம் வர்றது. ஏன்னா ஒரு குரு மூலமாக உபதேசம் ஆன பிறகுதான் அந்த நாமத்துக்கு ஒரு பலம். அதனால இப்போ ஆஞ்சநேயர் தான் லோகத்தில் பெரிய குரு. சத்தியான குரு யாருன்னா ஆஞ்சநேயமூர்த்தி. ஆஞ்சநேயமூர்த்தி ஸ்வயம் சிவபெருமானுடைய அவதாரம், தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம். அதனால தான் அவர்கள்லாம் சில ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி அவர் உபதேசம் பண்ணாலும் பாலச்சுவன் கரெக்டாக உபதேசம் ஆச்சு. அங்கே போய் ஆரத்தி காட்டிட்டு நான் ஓடி வந்துருக்கேன். அப்போ உங்களுக்கு பண்ண உபதேசம் சத்தியம், பண்ணது ஆஞ்சநேயமூர்த்தி. அதனால நிம்மதியா இருக்கும் உபதேசம். இதை விட வரணும் ஒன்று வாழ்க்கையில சொல்லுங்கோ, இதை விட பெருசா வேற என்ன கடைச்சிட போறது. ஆஞ்சநேயர் பர்த்டே அன்னைக்கு ஆஞ்சநேயர் உங்களை கூப்பிட்டு சாதாரணமா பர்த்டே தேவிக்கு தான் கிஃப்ட் கொடுப்போம், இங்க பர்த்டே குழந்தை நமக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கு. ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு உபதேசம், கோடி ஜென்மா தவம் பண்ணாலும் இது கிடைக்காது. முதல்ல இந்த உபன்யாசம் நடக்குமா நடக்காதான்னு டவுட் வந்தது நடுத்துல. ஆஞ்சநேயருடைய பிறந்தநாள் வருது, கோவிலில் பூஜையெல்லாம் இருக்கும், பஜனைலாம் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னா சொன்னேன், சரி பார்க்கலாம், விட்டுருவோம், எல்லாம் ஆஞ்சநேயர் பார்த்து பார்த்து விட்டுருவோம் அப்படின்னு. இப்போ சொன்னால் இல்லை பப்ளிக்லாம் போனால் அவர் வீட்டில் போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு விஷயம். சரி பரவாயில்ல, எப்படியும் 19 தேதிக்கு நான் தூத்துக்குடி வரணும் நிச்சயம், அதில் மாற்றமே கிடையாது. அது எந்த இடம்னு பாண்டரங்கம் தீர்மானம் பண்ணோம் அப்படின்னு விட்டுட்டேன். பாண்டரங்கம் அந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு அது பிறந்த நாளாம்பா, அதனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்கிறா, நீ ஆஞ்சநேயர்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு. நீ அவர்கிட்ட பேசிக்கோ, ஏற்பாடு பண்ணுறதும் பண்ணாதும் உன் இஷ்டம், ஆனால் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன்ப்பா, திருமந்திர நகரத்தில் பஜே பண்ணுறங்க ஹெட்டிங்லாம் கொடுத்துட்டு வந்துவிட்டேன், டேட்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோம்,
நடக்கலன்னா உனக்கு அசிங்கம் பார்த்துக்கோ சொல்லி விட்டுருவோம். அப்புறம் அவரே எல்லாம் பேசி ஆஞ்சநேயர் அவரும் பேசி அவரெல்லாம் பேசி கடைசியில் இதே இடத்துல உட்கார வச்சு இன்னைக்கு ஒரு அவ்வளவு அழகா ஒரு கிருபா பண்ணியிருக்காருன்னா பாண்டங்கனை நம்பினார் கைவிட பண்ண. அதான் நினைச்சு நினைச்சு அசந்து போறேன் என்னடாது அப்படின்னு. இங்க பதினை நடக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னா, ஆனா இன்னைக்கு அவ்வளவு அருமையா நடக்கிறது அத்தனை பேருக்கு உபதேசம் ஆச்சு அப்படின்னா அதுதான் பகவத் கிருபை. இது போதாதா, விக்ரன் கூட இருக்கான் கைவிட மாட்டான்றதுக்கு இது போதாதா, அத்தனை ஆச்சரியம். அதான் இது விக்ரன் ஆஞ்சநேயர் சேர்ந்து போட்ட மாலை. ஏண்டா அப்படின்னா உண்மையை சொல்லிட்டோம்ல, உள்ளதை உள்ளதை உறக்க சொல்லுவோம்னு சொல்லிட்டோம் இல்லையா. பகவான் நடத்தி காக்கலாம், அதுக்குதான் சொல்றேன். நாமஜபம் பண்ணி பகவான் இஷ்டம்னு விட்டுட்டே வச்சுக்கோங்கள, சானா எல்லாம் அவர் பார்த்துப்பார். இவெல்லாம் கூட சொன்ன என்ன பண்ணலாம் குருஜி, விட்டுருக்கோ பரவாயில்ல, பகவான் ஏதாவது வழி பண்ணுவான், பாண்டவன் பண்ணுவான்னு விட்டுட்டோம். தானாவே இல்லை பண்ணலாம், அங்கே உபன்யாசம் மாதிரி பண்ணலாம், புஷ்பா நடந்து நீங்க வந்தா போதுங்கிட்டா. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இது, சுவாமி நடத்தி எனக்கு நடத்தி கொடுக்குறாருன்னா உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். இது எனக்கு மட்டும் நடத்தி கொடுக்கலையே, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தானே நடத்தி கொடுக்குறாரு, எனக்கு மட்டும் தனியா இல்லையே. அப்ப எனக்கு என்ன நடக்கிறதோ அதான் உங்களுக்கும் நடக்கிறது, எது உங்களுக்கு நடந்ததோ அதுதான் எனக்கும் நடந்திருக்கு. அப்ப இது விட்டல் குடி, அது கன்ஃபார்ம் ஆகிறதா இல்லையா. இங்க விட்டலான் பிரத்யட்சமா பூரணமான சாந்தித்தோட வந்திருக்கான் இருக்கான்றதுக்கு வேற என்ன வேணும். அப்ப அந்த விட்டலன் கைவிடவே மாட்டான். ராகவ சைதன்யர், கிருஷ்ண சைதன்யர், பாபா சைதன்யர், இதுதான் சன் துகாராமுடைய ஆச்சாரிய பரம்பரை. ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, சுகாராம் இதையே ஜபிச்சுருக்கார். நிறைய நாம ஜபம் பண்றார், ஏகாதசி ஏகாதசி பஜனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அதே சமயத்தில் அந்த ஊர்ல ஒரு சன்னியாசி இருந்தார், அவர் ஒரு குரு, அவருக்கு சில சிஷ்யாலாம் இருந்தார். இவரோட பெருமை ஜாஸ்தியானவருடைய அந்த சன்னியாசிக்கு அது பொறுக்க முடியல. சுகாராம் ஒரு சூத்தன், அவனை போய் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கா, நான் பெரிய சன்னியாசி, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து உட்கார்ந்து இருக்கேன், என்ன யாரும் கொண்டாட மாட்டேங்கிறா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பொறாமை. ஆனா வெளியில காட்டிக்கல, நம்ம தான் ஒழுங்கு எவ்வளவு பொறாமையோட இருக்கும், ஆனா வெளியே யாருக்கிட்டையும் காட்டிக்கலாம், ரொம்ப நல்லதா மாதிரியே அடிப்போம். இந்த பலூர் மாதிரி ஒரு நாள் வெளிக்கு பொறாமை, என்னதான் கொத்தி கொத்தி வச்சாலும் ஒரு நாள் தானா கத்திரிக்காய் முத்தினா கடைச்சலுக்கு வந்துட்டானே ஆகணும். அந்த மாதிரி ஒரு நாள் இந்த பலூர் வெடிச்ச மாதிரி அந்த மாம்பாஜி அந்த சன்னியாசியுடைய பொறாமையும் வெடிச்சுடுது. ஒரு நாள் ஏகாதசி பஜனை, இவ அழகா பாண்டரன் கோவில பிரதட்சணம் பண்ணி பஜனை பண்ணுவா. அப்ப இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு நிறைய மரம் எல்லாம் நட்டு வச்சிருந்தார் இந்த சன்னியாசி. இந்த மரத்தெல்லாம் யாரும் மிதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி முள்வேலி போட்டிருந்தார். இந்த போட்ட முள்வேலி பிரதட்சணம் பண்ண முடியாம கோவில் பக்கத்துல வரைக்கும் போட்டிருந்தார். தன்னுடைய செடிகள் பாதுகாக்கப்படணும்னு ஆசை, கோவிலை பத்தி கவலையே கிடையாது. அப்ப அழகா அப்படி போல பிரதட்சணம் பண்ணும் போக முடியல, முள்வேலி போட்டிருந்தார். சுகாரம் என்ன பண்ணார், எல்லாரும் பஜனை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்வேலியை நல்லா இழுத்து விட்டார். எல்லாரும் போகிறதுக்கு வழி பண்ணார். சன்னியாசிக்கு வந்ததே கோபம், பலூன் விழிச்ச மாதிரி பார்த்தார். உடனே அந்த முள்ளு செடியை எடுத்தார், அடி 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 அடின்னு அடிச்சார். சன்னியாசி மறந்து போயிட்டார், சுகாராம அடி அடி அடின்னு அடிக்கிறார். யாருக்கும் ஒண்ணும் இல்லை, எதுக்கு சுகாராம அடிக்கிறார்னு தெரியல. சுகாராம் பாடு விட்டல 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 வடிக்கிறது. முள்ளு செடியை கொண்டு அடிச்சா எப்படி இருக்கும், அங்கன்னா முள்ளு சுத்துறது, அப்படி முள்ளு சுத்தி அப்படி இப்படி இப்படி நிக்கிறது, முள்ளு சீர்றது. விட்டல் விட்டல் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி சுதந்தரா, அவரும் ஓயற மாதிரி தெரியல. ஒரு ஒரு முள்ளு குச்சி எடுத்து அடிச்சு உடச்சா, 20 குச்சி அடிச்சு 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 உடச்சு கைதோண்டு கீழே விழுந்தா. சுகாராம் பார்த்தால் அவரை சேவிச்சானா, தப்பு பண்ணா மன்னிச்சு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா சுகாராம் அந்த சன்னியாசி சேவிச்சா அப்படின்னு அவர் நேரம் வீட்டுக்கு போயிட்டார். சுகாராம் விஷலா ரொம்ப களைச்சு போயிட்டார். விஷயம் தெரிஞ்சு ஆவலியெல்லாம் ஓடி வந்தான். இந்த இடுக்கி இருக்கல, இடுக்கியை வச்சு ஒவ்வொரு முள்ளா எடுத்தான். ஒவ்வொரு முள்ள ஆ விஜலா ஆ விஜலா ஆ விஜலா ஆ விஜலான்னு சத்தரா. எல்லாரும் பார்க்கறா, எதுக்கு இந்த சன்னியாசி இவர் போட்டு இந்த அடி அடிச்சா, யாருக்கும் ஒன்றும் காரணமே புரியல. உடம்புல அங்கங்க ரத்தம் வர்றது, விசலா 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 இவ்வளவு நடக்கிறது. ஆனால் இந்த விட்டல் நாமம் மட்டும் போகிறேன். நமக்கெல்லாம் அப்படி வருமா, வரணும் வரணும் உடம்பு முழுக்க பீஷ்மர் அம்பு படிக்கிற குத்தினா மாதிரி முள்ளு குத்தி இருக்கு. விட்டல் விட்டல் ஜபிக்கிற எல்லாரும் திட்டா சன்னியாசி பெருவாரி மோசமான மனுஷன் உட்காரம் சொல்ற திட்டாதி. அவர் எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா, என் பூர்வ ஜென்ம கர்ம வினையெல்லாம் வலியோட போகிறதுன்னு. நிஜமாவே ஒரு சமயத்துல வலி வரும் பாருங்களோ, அப்பெல்லாம் ஒண்ணுதான் தோன்றது சத்தியம். உடம்பு நித்தியம் இல்லை, பகவத் அனுகிரகம் சத்தியம், பூர்வ ஜென்ம கர்ம வினை கழிகிறது. என் அனுபவத்துல சொல்றேன், நான் தான் எனக்கு அந்த கழுத்து வலி வந்த போது தான் நான் சொல்றேன். சமயத்துல ரெண்டு தூங்கிட்டு இருப்பதற்கு ரெண்டரை மணிக்கு எழுதிடுவேன். எல்லாரும் கேட்பா என்ன குறிச்சு எழுதிட்டாங்க, இல்ல வலி ஆழ்வார் எழுதி விட்டார் அப்படின்னு. வலி ஆழ்வார் ரொம்ப ஆழத்தை போய் வலிக்கிறது, அதனால வலி ஆழ்வார். 12 ஆழ்வார்கள் 13வது ஒரு ஆழ்வார் நான் சேர்த்திருக்கேன், வலி ஆழ்வார் ராமானுஜ ஆழ்வார் மாதிரி. ஆனா அந்த வலியில பகவன் நாமம் ஒண்ணுதான் சமாதானம். சத்தியமா சொன்னேன், துடிச்சிருக்கேன் வலியில உடம்புக்கு தான், உடம்புடைய சுபாவம் ஆளுதானே. இந்த பேக் பெயின் அந்த போது கால் கீழே நிற்க முடியல, எனக்கு ஊத்துக்காடு போகும்போது. அப்போ வந்தது பத்மநாபான்றது மட்டும்தான் வந்தது. அப்போ எப்படி இப்போ கழுத்து வலி வந்தது ராத்திரியெல்லாம் அப்படி கை நீட்ட முடியாது, நடக்க முடியாது. போன தடவை வந்த போது நீங்க பார்த்துருப்பேன், இந்த தடவை உட்கார்ந்துருக்கேன்னா எல்லாம் பாண்டவனுடைய கிருபை, பகவானுடைய அனுகிரகம். சத்தியமா அந்த வலியில நாம சும்மா வந்துடுத்துனா போதும், பகவான் வர வச்சுடுவான். சுகாரம் யாரும் ஒன்றும் சொல்லாதீங்கன்னுட்டான். எல்லாம் எடுத்ததும் அப்பயும் பஜனை பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆயாச்சு, எப்பயும் கூட திரும்பி சாதாரணமா உடம்பெல்லாம் அப்படி மஞ்சப்பத்தெல்லாம் போட்டுட்டு பஜனைக்கு வந்துட்டா. எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்ட அப்படி ஆயிடுதான். எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. பாண்டவங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் பூர்வ ஜென்மத்தை அவர் அடிச்சிருப்பேன், அதுக்கு சேர்த்து வச்சு அவர் அடிச்சுட்டார். தப்பு கிடையாது, ஏதோ பாவம் குறைஞ்சா சரின்னுட்டார். நம்மளா இருந்தால் வேற மாதிரி கோபம் வரும், அவளை வெட்டி போடலான்னு போவோம். என்ன அவசியம் இருக்கு, ஏதோ பிராரம்ப கர்மா கழியறதுன்னு விட்டுடுது. அடுத்த நாள் பதிலாக எல்லாரும் வந்தாச்சு, அந்த சன்னியாசி வரல. சுக்காராமுக்கு மனசே கேட்டு என்னாச்சு அவர் வரலையே, அடுதாவி நேற்று அடிச்சால் அதான் வரலன்னு தோணலையே. உடனே என்ன எதுவும் விசாரிச்சார், இல்லை அவருக்கு இன்னும் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கிறதா, அதனால வரலன்னா. சுகாராம் மனசு கேட்கல, ஐயோ என்னை அடிச்சதுனால தான் அவருக்கு உடம்பு வலிக்கிறது, அதாவது பாவம்னு தோணல அவருக்கு. என்னை பாவம் கையால் அடிச்சார் இல்லையா, அந்த அடிதான் அவர் கை வலிக்கிறார் அப்படின்னு நினச்சிருந்தார். தன்னை அடிச்சதுனால கை வலி. உடனே போனார் சுக்காராம், நான் மாம்பாஜி ரொம்ப வலிக்கிறது சுக்காராம், உடம்பெல்லாம் என்னென்னமோ பண்ணுறது, என்னமோ அம்பை வச்சு குத்தினா போல வலிக்கிறது, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும்னு அழுதார். சுக்காராம் சொன்னார், அப்படி ஆகாது சுவாமி, கவலைப்படாதீங்க, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டார், நீங்கள் சன்னியாசி பாண்டன் உங்கள் ஹிருதயத்தில் இருக்க அவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவர் உடம்பெல்லாம் அப்படியே தடவி கொடுக்குறார். ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, 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 ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. அதுக்காக உடம்பு முடியல, வியாதியில் கஷ்டப்படுறாங்கன்னா பகவன் நாமத்தை சொல்லி அவ உடம்ப தடவிக்கும். அப்போ என்னன்னா பூர்வ ஜென்ம கர்ம வினையும் குறையும், அவ உடம்புக்கு பலமும் வரும். குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா கூட பகவன் நாமத்தை சொல்லி அப்படி தடவிக்கும், அதுதான் வசதி. உடம்பு அனலாம் அடிக்கிறது அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம ஜபம், நாம ஜபம், நாம ஜபம். விட்டல 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 அப்படி ஜபிச்சுட்டே இருந்தா கொஞ்ச நேரத்தில் அவருக்கு உடம்பு வலியெல்லாம் சரியா போயிடுச்சு, வாங்கோ அப்படின்னு துக்காராம் கூட்டுன்னு வந்துட்டான். இவருக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு சன்னியாசி, ஏடா அது இவ்வளோ பண்ணா அப்படி நல்லது பண்ணிட்டானே. அப்போ கூட ஒரு பொறாமை, இதனால இவன் பேர் இன்னும் ஜாஸ்தியாக வந்துடுமே, உலகத்தின் பெருமை ஜாஸ்தியாக போயிடுமே. ஆனால் இது நேரடியாக சண்டை போடல, மனசுக்குள்ளே அதையே அப்படி நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கார். பஜனைக்கெல்லாம் வராரு உட்காரா, நான் உள்ளுக்குள்ளே மட்டும் எல்லாரும் கொண்டாடுறா அவர் அப்படின்னு ஒரு பொறாமை. இந்த பொறாமை இருக்கு பாருங்க, நமக்கு தெரியவே தெரியாது. அப்படியே உள்ள அப்படியே எரிமலை மாதிரி உள்ள குமரின் இருக்கு. உக்காரம் அதை பற்றியும் கவலைப்படல, ஒரு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் விடிய 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 நாமஜபம் நடக்கிறது. சுக்காராம் வீட்டில் ரெண்டு மாடு இருந்தது, நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். ஒரு பகவன் நாமத்தை சொல்லி சொல்லி கேட்டு வளர்ந்த மாடுகள், வாங்க குடம்பரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் அப்படின்றதே ஆண்டார். அந்த மாதிரி நல்லா கொழுக்கு முழுக்குன்னு பசு, இன்னைக்கும் பிருந்தாவனம், துவாரகா, மதுரா, கோகுலம் இங்கெல்லாம் போனோம்னா அந்த மாடுகள்லாம் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும், பார்க்கறதுக்கு அமக்களமாக இருக்கும். இப்போ பன்றிபுரத்தில் மாடுகளை கொம்பை பார்த்தா கொம்புக்கே ஒரு திமிர் இருக்கும், பன்றிபுரத்தில் மாட்டு கொம்புக்கே ஒரு திமிர் இருக்கும். அழகாக பதினாறுக்கு ரெண்டு திருட்டு பசங்க பார்த்தாங்க, களவாணி பாருங்க இந்த ரெண்டு மாட்டை திருடிட்டு போயிட்டு ஓட்டிட்டு போயிடலாம்,
அப்படின்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியா வந்து தூ எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. கோவில்ல பஜனை நடக்கிறது, அதனால வீட்டுல யாரும் இல்லை, வீட்டுல உள்ள இருக்கவா தூங்கிட்டு இருக்கா. ரெண்டு மாட்டை கழட்டி ஓட்டிட்டு போறா, அழகா அந்த மாட்டை கொண்டு வச்சுடலாம், ஒரு 10 கிராமம் தள்ளி கொண்டு போய் விட்டா யாருக்கும் தெரிய போடுது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறான். இவன் இழுத்துட்டு வரா, தேவு எல்லை இருக்கும் இல்லையா அந்த கிராமத்து எல்லை, அதை தாண்டலாம் நினைக்கும் பொழுது குண்டாந்தடியை வச்சுட்டு ஒண்ணு கனகரேன்னு நிக்கிறது. பயந்து போயிட்டா, கண்ணு சக்க செவல் நாட்டை தொங்க பண்ண கருப்பண்ண சாமி சொரளமாட சாமி மாதிரி ஒண்ணு நிக்கிறது. கையில பிடிச்சு அருவாளை வச்சு சொரளமாட சாமி நிக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி இந்த கருப்பண்ண சாமி தான், கிருஷ்ணன் தானே கருப்பண்ண சாமி. அவருடைய கையை வச்சு நிக்கிறான், உடனே அலறி அடிச்சு காவல் தெய்வம் நிக்கிறதான்னு ஓடி வந்துட்டு வேற வழியா போனான். அந்த வழியில போனா அங்கேயும் நிக்கிறது சொரளமாட சாமி கையில அப்படின்னு. இவா தெருவோட எந்த பக்கம் போய் கிராமத்தோட எந்த எல்லைக்கு போனாலும் காவல் தெய்வமா இது நிக்கிறது. இவால சுத்தி சுத்தி பார்த்தா அதுக்குள்ள பொழுது விடிய ஆரம்பிச்சிடும். இவா பார்த்தா இதுக்கு மேல அதெல்லாம் சரிபட்டு வராது, இந்த பூதமும் நம்மளை விடுற மாதிரி தெரியல, என்ன பண்றது, நேர சுக்காராம் காலில் விழுந்துருவோம். ஓடி வந்தான், ஓடி வந்து சுக்காராம் காலில் வந்து விழுந்தா, சுவாமி எங்களை காப்பாத்துங்க அப்படின்னாரு. அவர்கள வேண்டாம், என் காலில் விழுது, பாண்டன் காலில் விழுந்துவோடான் இல்லை, இப்போ நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற முடியும், என்ன விஷயம்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டு மாட்டை திருடிட்டு போனோம், கிராமத்தை விட்டு வெளில போக முடியல, ஒரு பெரிய பூத கையில குண்டாந்தெறிய வச்சு நிற்கிறது சுடனமாட சாமி கருப்பண்ண சாமி மாதிரி, பார்த்தாலே பயமா இருக்கு சாமி, எங்களுக்கு உங்கள் மாடே வேண்டாம், நாங்கள் திருடுறதையே இதோடு விட்டுடுறோம், தயவு செஞ்சு அந்த பூதத்துக்கிட்டே எங்களை காப்பாற்றுங்கோ அப்படின்னு. அவர் கேட்டால் அதிகாரம் அது பூதம் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு, அதோ பாருங்க நிற்கிறதுன்னு வாசலில் காமிக்கிறான். இந்த திருடர்கள் திரும்பி பார்க்கும்போது கையில குண்டாந்தடியை வச்சுட்டு சொடலமார சாமி மாதிரி நிக்கிறான் பாண்டரங்க. இவர் பார்க்கும்போது இருப்பில் கையை கட்டிட்டு என்னடா என்ன பார்த்து பயப்படுறா அப்படின்னா, சுக்காராம் திருப்பா நீதானா அந்த குண்டாந்தடியை வச்சுட்டு இருக்கிற பூதம் அப்படின்னா. ஆமா, நீ பாட்டுக்கு என்ன ஜெபிச்சுட்டு இருக்க, உன் கொண்டாட்டி பாட்டு தூங்கிட்டு இருக்கா, காத்தால மாடு காணும்னா ஏன் தலையில விடணும், யார் திட்டு வாங்கறது, எல்லாரும் சுப்பிரபாதம் பாடுவா, உன் கொண்டாட்டி திட்டு பாடம் பாடுவா, சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் நல்ல காலைன்னு அர்த்தம். உன் கொண்டாடி திட்டு திரும்ப திட்டுவா, காலக்காலத்தில் என் திட்டம்லாம் என்னால் காது கொடுத்து ஏற்க முடியாதுப்பா, நீ வேணா அவ புருஷன், அதனால உன் தலை எடுத்து நீ கேட்கணும், நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சிரிச்சா சுகாரா. உடனே இந்த திருடர்கள் காலில் விழுந்துட்டா, அவன் நெடுங்கிறா, ஏன் சாமி எங்க காலில் விழுறீங்கன்னு, 30 கோடி தேவர்களுக்கு கூட கிடைக்காத பாண்டரங்கன்னு உங்களுக்கு சுத்தி சுத்தி காட்சி கொடுத்துருக்கான், இங்க தேவத முழுக்க அவனுடைய ராஜ்யம் தான் நடக்கிறது, உங்களுக்கு விதவிதமா காட்சி கொடுத்துருக்கான். அவ சொன்னா இந்த கோவில இடுப்புல கையை வச்சு நிக்கிறாரு, அந்த பாண்டரங்கனாவது கோவில ரொம்ப சமத்தா நல்லா இருக்காரு, இடுப்புல கையை வச்சுட்டு அழகா இருக்காரு அப்படின்னாரு. அப்படிதான்டா அப்படின்னா, உடனே திருடர்கள் கையை கூப்பிட்டு கதறி எழுதா. இவர் சொன்னார், பிரபு விட்டுடு பாவம் குழந்தைகள், நீதான் பயம் கொடுத்துட்டு இனிமேல் திருடவே மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னா. உடனே பகவான், சரி நான் சரி சரி உள்ளவா, பஜனை முடிய போடுற ஆரத்தி தான் காசம் பிரசாதம் தான் கொடுக்கணும். உடனே குடு 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 பாண்டகன் இடுப்புல கையை வச்சுட்டு வந்தான். மற்றவாளுக்குலாம் தெரியல, சுக்காராமுக்கு மட்டும் பாண்டகன் உள்ள வர தெரியறது. இவா ரெண்டு பேரும் இப்ப பாக்குறா, பாண்டகன் இடுப்புல கையை வச்சுட்டு வராங்க. திருடர்கள் வரைக்கும் ஒரு அனுகிரகம் கிடைக்கிறதுனா அப்பேற்பட்டவர் தன் சுக்கார். அப்ப அந்த சுக்காராம் மகராஜ நாம நினைச்சு வச்சுக்கோங்களே, நமக்கும் ஒரு நாள் பாண்டரங்க தரிசனம் சத்தியமா கிடைக்கும். மகாத்மாக்களை நினைச்சோம் அப்படின்னாலே தெய்வ தரிசனம் கிடைக்கும். பகவான் அவ்வளவு அழகா அவளுடைய மாட்டை காப்பாற்றி கொடுத்துட்டான். அடுத்த நாள் காத்தாலே சுக்காராம் சொன்னார், ஏ ஆவலி, நீ எப்ப பார்த்தாலும் பாண்டரங்கனை திட்டிண்டே இருக்காது, நேற்று ராத்திரி ஓ ரெண்டு மாட்டையும் பாண்டரங்கன் காப்பாற்றி கொடுத்துருக்கான். உடனே எல்லாம், ஆமா நாங்கெல்லாம் பார்த்தோம், திருடர்களே சொன்னா, ஆமா நாங்க தான் எடுத்துட்டு போனோம், ஒரு குண்டாண்டடி வச்சுட்டு பூதம் வந்து நின்றது எல்லாம் சொன்னார். உடனே சுக்காராம் சொன்னார், நீ பாண்டரங்களுக்கு கடன்பட்டிருக்காய். சுக்காராம் பார்த்து ஆவலி சொன்னார், அவன் தான் எனக்கு கடன்பட்டிருக்கான், என் வீட்டுக்காரர் கெடுத்து வச்சிருக்கான் இல்லையா, வீட்டில் பொறுப்பு இல்லாமல் இருக்காரோன்னு, அதுக்காக குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு தான் இருக்கு, அதனால மாட்டை காப்பாற்ற ரொம்ப பெருமையெல்லாம் ஒன்றும் தீட்டிக்க வேண்டாம், அது அவன் தலையே எழுதிருந்தேன். எப்படி இருக்க ஒன்றும் பண்ணி பாருக்கும், பாண்டன் இப்படி செய்யணும் நிற்கிறான், நான் கேட்டேன் அவர்கிட்ட சொல்ல சொல்லி, உன்னை யார் இவர்கிட்ட அதான் சொல்ல சொன்னான் அப்படின்னா. உடனே துக்காராம் சொன்னார், சரி அட்லீஸ்ட் விடிய விடிய முழிச்சு உன்னோட மாட்டை காப்பாற்றி கொடுத்துருக்கான் இல்லையா, நீ ஒரு பித்தளை கிண்ண நிறைய பால் கொடுத்த வச்சுக்கோயேன், நான் அவன் காப்பாற்றி கொடுத்ததுக்கு சம்பளமா கொடுப்பேன் அப்படின்னு அவன் பாஷையில் சொன்னார். அவ பார்த்தா சரி போனா போறது, நீங்க கொடுத்து வைப்போம்,
என்னைக்காவது நான் மாடு காணாம போனா கூட அன்னைக்கு பால் குடிச்சதுல மாட்ட கொண்டான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு சின்ன நிறைய பால் கொடுத்தான். உடனே கொடுத்தா கோவிலுக்கு போய் பாண்டவர்கள் கொடுத்தா அர்ச்சாவதார மூர்த்தி வாயை திறந்து பால் குடிச்சான். பிள்ளையார் பால் குடிச்சாரோன்னு அந்த மாதிரி அழகா பாலெல்லாம் குடிச்சான். ஒரு நாள் கொடுத்தாரு பாண்டவன், நல்லா இருக்கு, பேஸ் பேஸ் சூப்பரா இருக்கு, இதுதான் வேணும், நாளைக்கும் கொண்டாயேன்னு தான் டெய்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அவ ஏற்கனவே தண்ணியில பாலை கலந்து வச்சுட்டு இருக்கான். ஏதோ குடும்பத்தை நடத்துறதுக்கு பூசி மொழி பாலில் தண்ணியில தண்ணியில பாலை கலந்துட்டு. ஆனாலும் இவ எவ்வளவு தண்ணியில பாலை கலந்தாலும் பாண்டங்க பலம் வாங்குற வாளுக்கு திக்காது. நாமஜபம் பண்ணாதான் நல்ல பாலே கிடைக்கும் லோகத்துல. இல்லாட்டி கவர் பால் தானே குடிச்சுட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். சமயத்துல நம்ம குடிக்கிற பாலுக்கும் மாட்டுக்கும் சம்பந்தமே இல்லாமல்லாம் பால் நடத்து காலகட்டத்துல. அழகா டெய்லி குடிச்சுட்டு ஆவலி பார்த்தா இதனடா குழப்பா போச்சு. டெய்லி ஒரு சின்ன நிறைய பால் அரளிக்கிற பால் ஒரு ரூபாய் வீணா போகிறதுன்னு கவலை. உடனே அவர் தன் பொண்ணை கூப்பிட்டு கேட்டா, ஏண்டி உங்க அப்பா என்னமோ டெய்லி பால் கொண்டு போறார், அந்த கருப்பன் குடிக்கிறானான் அப்படின்னா. ஆமாமா அப்பா அபங்கம் எல்லாம் பாடுவாருமா, விட்டலா விட்டலா விட்டலான்னு சொல்லுவாருமா, அழகா பாலை ஊதி ஊதி சக்கரை எல்லாம் போட்டு கொடுப்பாருமா, பாண்டங்கா குடிதான்வாருமா, சொப்பு வாயை தரப்பாமா, ஒரு குடுக்க குடுக்க அழகா குடிப்பாமா, மிச்சம் கூட வைக்க மாட்டேன், எங்களுக்கு கூட அப்பா கொடுக்கறது இல்லை. கடைசியில போனா போய் ஒரு சொட்டு தான் பிரசாதமா படுறா. அப்படியா, சரி இன்னைக்கு நான் கொண்டு போய் கொடுக்கறேன்னு கிளம்பி பாண்டங்களுக்கு டென்ஷன் என்னாக போடுவோம்னு. அதே டென்ஷனோட நீங்களும் இருக்கோம். மீதி விஷயம் நாளைக்கு. Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna சங்கீர்த்தனம் ஜெய் ஜானகீகாந்தஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகாகமர்த்தா சுகினோ பவந்து, லோகாகமர்த்தா சுகினோ பவந்து, லோகா பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ. ஜெய் கோலோபாகம் பிரியால் சமேத ஸ்ரீ சங்கரராமேஸ்வர மூர்த்தி கீ. ஜெய் போலோ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபதி பெருமாளுக்கு, வேல் முருகனுக்கு. ஜெய் போலோ வீரதீர சூரபால ஆஞ்சநேய சுவாமி கீ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா குண்டலீக வரதாம் கிருஷ்ண ஹரி. ஜெய் போலோ சந்துகாராம் மகராஜ். நீங்களும் ராத்திரி வீட்டில் கொஞ்சோண்டு பார்த்து கொஞ்சோண்டு ஒருபடி கூட ரொம்ப இஷ்டம் ஆசையா பாண்டங்கா புதின்னு டெய்லி நிவேதனம் பண்ணிட்டு வாங்குவோம். சத்தியமா ஒரு நாள் பால் குடிப்பான். தாத்தாவை எழுந்த அந்த மாதிரி வேற ஒண்ணுமே பெருசா பண்ணுவாங்க. ஒரு பால் கொஞ்சமாவது டெய்லி ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் இருக்க பகவானுக்கு பால் கொடுத்துட்டு
அண்ணா சாப்பிட்டு அப்புறம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு படுத்துக்கோங்க. சுகம்மா என்ன கஷ்டம் இருக்கு சொல்லுங்க. பால் இல்லையா, கொஞ்சோண்டு தண்ணியை ஒரு துளசி கரம் போட்டு பெருமாளுக்கு நிவேதனம் என்று அதை குடிச்சுட்டு படிக்கும். சுகமா இருக்கும் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் இப்படியே வாழ்ந்துட்டு வாங்க, எல்லாம் சுவாமி சரி பண்ணுவான், விட்டலன் அனுகிரகம் பண்ணியே தருவான், வீடு தேடி வருவான் விட்டலன். ராதே கிருஷ்ணன்.